எங்களை பேசும்படி மிகுந்த கிருபை கொடுத்திருக்கார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு நம்ம இந்த பாடத்தை பார்க்க போறோம். சதேவன் பிரதர் சொன்னபடி அநேக வாய்ப்புகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறாரு. ஒரே காரணம், நம்ம செய்த உடன்படிக்கையில நம்ம முழுமையாக நிறைவடையணும். அந்த நிமித்தம் தேவன் இந்த மாதிரி அநேக கூட்டத்தை ஏற்படுத்தும் போது நமக்கு ரெண்டு விஷயம் சொல்லிக் கொடுப்பார். ஒன்னு என்னன்னு பார்க்கும்போது, தேவன் வைத்த திட்டம் என்னென்று சொல்லிக் கொடுப்பார். அடுத்து நம்மள்கிட்ட இருக்கிற குறை என்னென்று சொல்லிக் கொடுப்பார். ஏன்னா நம்ம வரும்போது எல்லாமே தேவன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடத்தில் செய்யறாரு பார்க்கும்போது நமக்கு தெரியாது நம்மளுக்குள்ள எவ்வளவு குறைகள் இருக்குதுன்னு தெரிய தெரியாது. அதனால பார்க்கும்போது இந்த லார்ட் சஃபர் என்ற ஒரு நேரம் வரும்போது நம்ம எல்லாருமே நம்ம இதயத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம இதயத்தில் இருக்கிற எல்லா கசப்பையும் எடுத்து வச்சுட்டு வெளிப்படியா சில உண்மையில நம்ம படிக்கும் போது அந்த ஓபன் ஹார்ட் அப்படின்னா அந்த தூய்மையான இதயத்தில் நம்ம பார்க்கும்போது அநேக விஷயங்கள் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு பார்ப்போம். ஆனா இந்த சிந்தை நம்ம இந்த டைம்ல மாற்றம் வர்றது ரொம்ப முக்கியமானது அல்ல. ஏன்னா இது எப்பயுமே நம்மளுக்கு அந்த சிந்தை இருக்கணும். அந்த சிந்தை வந்து எப்பயுமே நம்மளுக்கு தினந்தோறும் வருஷத்தி 365 நாள் இருக்குது உலகத்துல. 365 நாள் இதே சிந்தையை போகணும்னு சொன்னாக்கா சில பாடங்கள் நமக்கு தேவைப்படுது. அதனால பார்க்கும்போது இன்னைக்கு பேசுற பாடம் ஒருவேளை சில சகோதரன் கண்டிப்பா உங்களுக்கு சில விஷயம் ஷேர் பண்ணிருக்கலாம். ஆனாலும் இப்போ இந்த பாடத்தை நம்ம மீண்டும் நீங்க கேட்கும் போது ஒருவேளை இன்னும் அநேக பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம், சில வேலை ஒரு தேவன் சித்தம் இருந்தா உங்களுக்கு கிடைக்கலாம் பார்க்கலாம். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பாடத்தை பார்க்க போறோம் பார்க்கும்போது ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு அந்த வசனத்துடைய ஆதாரத்தில் நம்ம போலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 18-19, புக் ஆஃப் மேத்யூ 13-19. அப்போ நம்ம பார்த்துருக்கிற பாடம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் நினைவு கூடுதல் நாள். ஆனா இப்ப படிச்ச வசனம் பாத்தீங்கன்னாக்கா அது சம்பந்தம் இல்லாத வசனமா இருக்கு இல்லைங்களா. ஒருவன் வசனத்தை கேட்டு அதை உணராத இருக்கும் போது என்ன பண்றானா, பொல்லாங்கன் வந்து அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து எடுத்து போடுவதனால் என்ன வாசிங்க. இப்ப பாருங்க, வழி அருகே விதிக்கப்பட்ட விதை போடப்பட்ட ஒரு மனிதன் இல்லைங்களா. பார்க்கும்போது எதுக்கு அங்க சாத்தான இதயத்தை வசனம் எடுத்தான்னு பார்க்கும்போது இப்படி சில பேர் சத்தியம் கேட்கும் போது அந்த வசனம் எதற்காக சொல்லப்படுது மற்றும் எந்த நோக்கத்துக்காக தேவன் இதை தெரிவிக்கிறான் என்ற எண்ணத்தோட சரியா புரியாது இருக்கும் போது அவனோட சிந்தை வேற பக்கம் திசை திருப்பும் போது சாத்தான சார் பாத்தீங்கன்னா எந்த வசனம் உள்ள வந்து தேவன் போட்டு கிரியேஷன் நினைக்கிறாரோ நம்ம இதயத்துல அந்த வார்த்தை நம்ம வாங்காதபடி நம்மளுடைய சிந்தை வேற பக்கம் திசை திருப்பி அவன் சித்தத்தை நம்மளுக்குள்ள செய்ய வைக்கிறதுக்கு சாத்தான் பிளான் பண்ணுவான். சோ எந்தெந்த கூடுகை நம்ம வருமோ அங்க எல்லாருமே யாரெல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு தேவனுடைய கிருபை தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கும். ஸ்பெஷல்லா ஏஞ்சல்ஸ் நமக்கு பாத்துட்டு இருப்பாங்க இங்க பாக்குறோம். அதே போல இங்க சாத்தானுடைய தூதரும் அங்க இருப்பாங்க நம்மளுடைய மைண்ட் டிவைட் பண்றதுக்கு பாக்கோம். அப்போ இங்க நம்ம பாக்குறோம் வசனத்தை கேட்டு அது வழி அருகே விடப்பட்ட என்னங்களா ஒரு மனிதனா இருந்தான்னு பாக்குறோம். யாரு இதுன்னு பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை கேட்கிற மனிதர்கள் 4 பிரிவா இருப்பாங்க பாக்குறோம். அதான் இந்த இயேசு கிறிஸ்து அவங்க பேசியிருக்காரு. அப்ப பாக்கும்போது இயேசு கிறிஸ்து எவ்வளவு சத்தியம் பேசியிருக்காரு, ஆனா அதுல வந்து ஒரு கூட்டம் மாற்றதா அவங்க 30, 60, 100 மடங்க பலன் கொடுக்க போறாங்க. அதனால இவ்வளவு பேர் நம்ம பாடத்தை கேட்க வந்திருக்கோம், இவ்வளவு பேர் கான்சிகரேஷன் ஆயிருக்கும். நம்ம தேவன் இவ்வளவு பேர் திட்டத்தை எல்லாருக்கும் ஈக்குவலா தெரிய வச்சிருக்காரு பாக்குறோம். ஆனா கேட்டு அதை உணர்ந்து என்ன நோக்கத்துக்காக சத்தியத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரோ அதை ஃபில்ஃபில் பண்றது யார்தான் என்பதை நம்ம என்ன பண்ண போறோம் இந்த பாடத்தை பார்க்க போறோம். அப்படின்னா என்ன விஷயத்தை வச்சு நம்ம இந்த பாடத்தை பார்க்கலாம் சொன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பாடத்தை ஒருவேளை சில சகோதரங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம் ஏற்கனவே பேசியிருக்கலாம். ஆனா அதே பாடத்தை நம்ம இதை பத்தி பேச போறோம். என்ன பாடம்னு நம்ம பார்க்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது அவர் அநேக பெரிய பெரிய உண்மைகளை எடுத்து பேசினார் பார்க்கலாம். ஆனா அவர் பேசின எல்லா வார்த்தையும் நீங்க பார்க்கும்போது யோவான் 3:34 படிக்கும் போது படிக்கிறது வேண்டாம். இதுல வந்து நம்ம என்ன பாக்கிறோம், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுறாரு பாக்கிறோம். அநேக வார்த்தைகளை அவர் பப்ளிக்ல ஸ்பீச் பண்ணும் போது அநேக வார்த்தை அவர் பேசும்போது ரொம்ப பேருக்கு அது புரிய முடியாது இருந்துச்சு. ரொம்ப பேர் கேக்குறாங்க இவர் பேசுறது எங்களுக்கு புத்தி கெட்டாது இருக்குது, எனக்கு புரிஞ்சுக்க முடியாது இருக்குதுன்னு சொல்லி. நிக்கோதேமுக்கே புரியல, ஏன்னா அவர் நல்ல ஒரு ஸ்காலர், பெரிய சைனவர். அவர் கேக்குறாரு எப்படி அந்த தாய் வார்த்தை நான் தெரியும் பேருந்து வர முடியும். அப்ப அந்த வார்த்தை பாருங்க, நீ மறுபடியும் பெருக்காவிட்டுல தேவன் ராஜ்யத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னா அது என்னன்றது அவர் புரியல. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஞானவான்கள் முன்னாடி வந்து பேக்குறாரு, பரிசேயர்கள் வேதப்பாரகர் அப்புறம் சதுசேயர் முன்னாடி கேக்குறாரு கேள்வி, நீங்க கிறிஸ்ட குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க தாவீதுடைய குமாரன் கிறிஸ்ட்ன்னு சொல்றாங்க. சரி கரெக்ட், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். ஆனா நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அந்த கிறிஸ்ட வந்து அந்த தாவீதே வந்து என்னுடைய ஆண்டவர்னு சொல்றாரு. அப்ப கிறிஸ்ட வந்து நீங்க என்ன சொல்றீங்க தாவீதுடைய குமாரன் சொல்றீங்க, அது 100% கரெக்ட். ஆனா அதே தாவீது வந்து அவர் கிரைஸ்ட வந்து தன்னுடைய ஆண்டவர் சொல்றாரு, அது எப்படி தாவீதை காட்டிலும் தன்னை மேல வச்சிட்டாரு அந்த ஆண்டவர், அது கான்சர் சொல்லுங்க சொன்ன நேரம் சொல்லல முடியல யாராலையும். அப்படி இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் சாதாரண மீன் பிடிக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு என்ன செஞ்சார் பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தார் பார்க்கணும். அவர் சொல்லாத விஷயம் எதுவுமே எல்லாம் சொல்லிட்டாரு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா. அவர் உயிர் போறதுக்கு முன்னாடி சபைக்கு என்ன டீச் பண்ணுமோ எல்லாமே அப்போஸ்தலர் டீச் பண்ணிட்டார் பார்க்கணும். அப்படி அவர் அநேகர் டீச் பண்ணிருக்காரு. அதனால சில உமைகள் பேசும்போது சில பேர் புரியலையா நம்ம பாக்குறோம். யோவான் 10:6 படிச்சு பாத்தீங்கன்னா அவர் பேசின உமையோ அவங்க என்ன புரிஞ்சுக்க முடியல. ஆனா இதே விஷயத்த நீங்க சீடர்களுக்கு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, அந்த வார்த்தைகளை புரியறதுக்காக சில கேள்வி கேட்பாங்க. இயேசு கிறிஸ்து அப்பா என்ன செய்வார், இயேசு கிறிஸ்து அவங்களுக்கா பர்டிகுலரா உட்காந்துட்டு எல்லா விஷயம் சொல்லுவார். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சீடர்களுக்கு ஏன் வெளிப்படையா சொன்னாரு நீங்க பாக்கும்போது மிக முக்கியமான ஒரு கட்டளை இருந்துச்சு இயேசு கிறிஸ்து. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சத்தியம் பேசும்போது ரெண்டு வகையாய் சத்தியம் பேசணும் இயேசு கிறிஸ்து. எப்படின்னு பாக்கும்போது நம்ம வசனம் வாசிக்கலாம், யோவான் 12:49 வசனம் வாசிக்கலாம். ஜான் 12:49 பாசிங்க. பாத்தீங்களா, நான் பேச வேண்டியது என்னது என்றும் நான் உபதேசிக்க வேண்டியது என்ன என்றும் என்ன செஞ்சாருங்களா, என் பிதா எனக்கு கட்டளை இட்டு இருக்காரு. அப்ப எவ்வளவு பேசணும், எங்க எவ்வளவு சத்தியம் பேசணும், எங்க எவ்வளவு உபதேசம் பேசணும் சொல்லி இயேசு கிறிஸ்து கரெக்டா பிளான் செய்தார். அதனால பார்க்க இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த பரிசேயர் வேதபாரகர் அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த சதுசேயர்கிட்ட அவர் கேட்கிற கேள்வி கேட்கும் போது அவங்க பதில் கொடுக்கல. ஆனா அவர் நினைச்சிருந்தா அந்த கிரைஸ்ட எப்படி அவர் தாவீது வந்து ஆண்டவர் சொன்னாருன்னு விளக்கம் கொடுத்துருக்கலாம். என்ன பண்ணலாங்க, விளக்கம் தரல அவர். அதே போல பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் நைட்ல அந்த வெடிகாலம் முடிஞ்ச பின்பு அப்ப பாத்தீங்கன்னா அந்த 6 மணிக்கு கொண்டு போறாங்க இயேசு கிறிஸ்துவ பிலாத்துக்கு முன்னாடி. அப்ப பிலாத்து கேக்குறா, நீதா யூதாவுடைய ராஜா வாங்கிக்கிற, நீ சொன்னியா இல்ல இன்னொருத்தர் கேட்ட சொல்லி இப்ப இன்னொருத்தர் சொல்றத பாத்து என்ன கேக்குறியான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்னன்றாருன்னா, நான் சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல வந்தேன், சத்திய கேக்குறங்களா என்ன பண்ண பேச்சு கேட்பாங்க. உடனே அவர் ஒரு கேள்வி கேக்குற ரைஸ் பண்றாரு என்னங்களா, சரி என்ன ட்ரூத்னா என்னன்னு கேட்கும் போது அங்கே கூட என்ன பண்ணிருக்கலாம் ரைஸ் பேசு அங்க பேசிருக்கலாம் ட்ரூத் எப்படின்னா பேசி ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சு நம்ம என்ன பண்ணலாம் எப்படின்னா விளக்கலான்ற மாதிரி யோசனை வந்திருக்கலாம். ட்ரூத் பேசிருக்கலாம், சத்தியம் எல்லாத்திலயும் பேசலாம்னு சொல்லி பேசிருக்கலாம். ஆனா பாருங்க அங்க என்ன பண்ணல, சத்தியத்தை அவரு பேசல. சத்தியத்தை அங்க ஏன் பேசலன்னு பார்க்கும் போது சத்தியத்தை தேவன் சொன்ன மாதிரி தான் அவர் செய்யணும். அவர் என்ன உபதேசிக்க சொன்னார் அவ்வளவு மட்டும் உபதேசிச்சார். சிம்பிள் 2 வார்த்தை சொன்னார், என் ராஜ்யம் உலகத்தல்லன்னு சொல்லி அவர் சொன்னார். கவர்மெண்ட் ரீதியா அவருக்கு ஆன்சர் கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, நீ என்ன வந்து சிலுவையில போடுறதுக்கு நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிற, அதனால நீ ரிஸ்க் எட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா தேவன் உனக்கு அதிகாரம் கொடுக்கட்டும் என்னமே செய்யறேன் சொல்லிட்டு அவருக்கு அவ்வளவு மாற்ற ட்ரூத் சொல்லி நிக்கிறார். பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் ட்ரூத் பேசும்போது அங்க அவாய்ட் பண்ணார் சில இடத்துல, ஏன்னா தேவன் உபதேசம் பண்ணிருந்தாரு கட்டளை கொடுத்திருந்தாரு. அதே போல சீடர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவன் சொல்லி கொடுத்திருந்தாரு இயேசு கிறிஸ்துக்கு பாத்தீங்கன்னா, நீ வெளிப்படையா பேச அவங்களுக்கு எல்லாமே. ஆனா வெளிப்படையா எப்ப வரைக்கும் அவர் பேசலன்னு பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் நாட்கள் வரைக்கும் வெளிப்படையா பேசல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையா எல்லாம் என்ன பண்ணாரு பேச ஆரம்பிச்சார். அதனாலதான் அவர் பிரேயர்ல சொல்றாரு, என்னென்னலாம் நீங்க தேவன் எனக்கு கொடுத்தீங்களோ அந்த வசனத்தெல்லாம் போய் பப்ளிக்ல யூதர்களுக்கு என்ன சொல்றது அப்புறம் பரிசருக்கு என்ன பேசுன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து பைனலா நான் வந்து எனக்காக நீங்க யார கொடுத்தீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் உங்க வசனத்தை சொல்லிட்டேன். பாருங்க யோவான் 17:8 நீங்க 8 வசனம் படிச்சு
பாத்தீங்கன்னாக்கா, நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து.
பாருங்க அப்ப வார்த்தை யாருதுன்னா தேவன், வார்த்தையை தேவன்கிட்ட வாங்கி அந்த வார்த்தையை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ மேல் பாத்தீங்கன்னா கொடுத்தாரு. அப்போ என்னென்ன கொடுத்தாரு சீடருக்கு பாத்தீங்கன்னா, ஒண்ணு கூட மிச்சம் வைக்கலங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா சொன்னாரு. ஆனா அவங்க என்ன அவளை பாத்தீங்கன்னா விஷயத்த என்ன பண்ணல புரிஞ்சுக்க முடியல. அப்படி எவ்வளவோ விஷயம் கொடுக்கும் போது கர்த்தர் இயேசு வந்து அவங்களுக்கு சொல்லும் போது அந்த நோக்கத்தை அவங்க புரியாம என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு தான் பாக்கிறோம். அப்படி இயேசு கிறிஸ்து அநேக உண்மைகளை பேசியிருக்காரு. அதுல பாக்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் செய்த சொன்ன மிகப்பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தின் விஷயம் பேசியிருக்காரு. இந்த சீக்ரெட் வேர்ட் எங்கேயும் பேசல. நீங்க பாத்தீங்கன்னா நிக்கோதேம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் பூமிக்குரிய விஷயங்களே உங்கள்ட்ட பேசும்போது உங்களுக்கு என்ன அவளை புரிஞ்சுக்க முடியல, நான் பரலோகத்த விஷயத்தை குறித்து பேச உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும் பேசுறேன். ஆனா அப்டர் இந்த மீன் பிடிக்கிற ஆளுங்கிட்ட உட்காந்து என்ன பேசுறது பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறேன். பாருங்க சம்பந்தமே இல்லாத விஷயம். நீங்க யோவான் 14 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு உலகம் வேற உலகம் இருக்குது, வேற உலகங்கள், எங்க அப்பா வீட்டுல அநேக வீட்டு இருக்குது, நான் போய் ரெடி பண்ணிட்டு திரும்ப வரேன் சொல்லிட்டேன். அப்படி வேற வேற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சீடர் மாற்ற தான் சொன்னாரு. யார் பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் அவங்க மேல சொல்ல வேண்டியிருந்துச்சு. ஆனால் இந்த சீடருங்க கேட்கும் போது எல்லாமே என்ன செஞ்சாங்க பாத்தீங்கன்னா, அதை சரியாக புரிஞ்சுக்க முடியல. அந்த சீடருங்க கேட்கும் போது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க என்னன்னு பாக்கும்போது, இவர் கிரைஸ்ட் அப்படின்னா இவர் மெஸ்ஸையான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அவர் கொடுத்த டாக்டரின் நோக்கத்துக்காக கொடுக்கிறாரு, அது எதுக்காக நம்மள்கிட்ட கொடுத்துருக்கிறான்ற எண்ணமே அவங்க புரிஞ்சுக்காம ஒரு அசால்ட்டா வாழ்ந்துட்டாங்க. அதனால அந்த அசால்ட்டா வாழ்ந்த விஷயமும் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்லும் போது அங்க எந்த மாதிரி கவனத்துல அங்க எந்த இருந்தாங்கன்ற விஷயத்தையும் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அந்த விஷயத்த பைபிள் எழுதப்பட்ட விஷயத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது கடைசி காலத்துக்கு நமக்கு கூட நான் இருக்கும் எச்சரிக்கையான அந்த விஷயமா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். அது மாற்ற இல்ல, மிக முக்கியமான சில அட்வைஸும் இருக்கும் பைபிள். ஏன்னா அவ்வளவு முக்கியமா இருக்குது இந்த பாடம். ஏன்னு பார்க்கும்போது தேவன் எல்லாமே வெளிப்படுத்துறாரு எல்லாருக்குமே, ஆனா ஒரே நோக்கத்துக்காக தான். ஏன்னா நான் கவனமாய் நீ கேட்டு அது என்ன நோக்கத்துக்காக நமக்கு கிடைக்கப்பட்டதோ அது முழுமையாக பல கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் எல்லாருக்குமே தேவன் தரார். அப்படி இருக்கும்போது சீடர்களுக்கு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. அது என்னன்னு பார்க்கும்போது நான் சொன்ன உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பத்தியும் சொன்னாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நெக்ஸ்ட் நடுக்க போற நடுக்கிற விஷயம் அந்த பரிசுத்தா வரப்போற விஷயத்தையும் சொன்னாரு. அப்புறம் பார்க்கும்போது மிக முக்கியமான விஷயம் எதற்காக இயேசு வந்தாருன்றத சொல்லிட்டாரு. அது என்ன சொன்னார் பார்க்கும்போது, நான் செத்துடுவேன் சொன்னார் என்னங்களா, நான் இறந்துடுவேன்ற ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா. அந்த வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தை அடைஞ்சு. அப்போ இயேசு கிறிஸ்து அநேக வார்த்தை பேசிட்டே வராரு. ஆனா இயேசு கிறிஸ்து நாட்கள் கடந்து போக போக என்ன சொல்றாரு பார்க்கும் போது, நான் உங்க கூட இப்படியும் நடந்துருக்க மாட்டேன், நான் என்ன செய்திருவேன் பார்க்கும் போது நான் வந்து கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன், உங்க கூட நான் இறந்துடுவேன் சொன்ன உடனே அவங்க எப்படி இருக்க மாட்டலாம். சடனா நல்லாவே கூட இருக்கும் போது நல்லாவே பழகிட்டு இருக்காங்க, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லல. சடனா சொல்றாரு சில நாட்கள் இருக்கும், ரொம்ப மனு சங்கடா இருக்கு இல்லைங்களா. அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எடுத்தவுடனே இந்த வார்த்தை பேசல, ஒரு கான்சிக்ரேஷன் ஆ இயேசு கிறிஸ்து சில நாட்களுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்புறம் அவர் வந்து அந்த சீடர்களை கூப்பிட்டு பாருங்க நான் ரொம்ப மிராக்கல் பண்ணிருக்கேன் பாத்துக்கோங்க, நான் சத்தியம் பேசுற பாத்துக்கோங்க, அதனால நான் செத்துருவேன் எப்படி இருக்கும் கேட்டவன் அவங்களுக்கு என்ன பேசுறாரு இவரு ஒன்னு புரிஞ்சு புரிஞ்சிருக்காரு. அதனால அவர் சொல்லும் போது நான் செத்துடுவேன் நான் மரணம் அடையவேன் சொல்லி சொன்ன வார்த்தை அது கடைசி கடைசி நேரத்தில் சொல்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டு. அப்போ அந்த வார்த்தை கேட்ட உடனே கண்டிப்பா அவங்க ஒரு நார்மல் மனுஷனா தான் இருக்கிறாங்க, ஹோலி ஸ்பிரிட் வரல. அப்ப யோசிச்சிருக்கலாம், என்ன யோசிச்சிருக்கலாம், ஏதோ இயேசு கிறிஸ்து புதுசா ஒரு மேட்டர் பேசுறாரு சாவுக்குத்தி, ஏன் என்னத்துக்கு பேசுற அந்த வார்த்தை, நல்லா இருக்கிற இவரு எதுக்காக சாவணும்ன்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கலாம் இல்லைங்களா. ஆனா பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து தான் மரணம் அடைகிற விஷயத்த சொல்லும் போது அங்க சீடுங்க என்ன மாதிரி கேரக்டர்ல அங்க காமிச்சாங்கன்றது நம்ம பார்க்க போறோம். ஏன்னு பார்க்கும்போது இந்த பாடம் நமக்கு எதுக்கு இப்போ இந்த பாடம், நம்ம தான் வந்து கர்த்தருடைய என்னங்களா அந்த நினைவு கூட நாள் போகும்போது அந்த அப்பம் மற்றும் இந்த பாத்திரத்தை கை போட போறோம். ஆனா அதுக்கும் நம்ம இதுக்காக என்ன பாடம் பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க நம்ம போகும்போது நம்மளுடைய சிந்தைகள்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஃபுல்லா சிந்தனும். இதுக்கு பல விதமான பாடம் இருக்கு நமக்கு தெரியும், அந்த புளிப்பு ஆறு விதமான புளிப்பு உங்களுக்கு கேட்டிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அநேக அநேக எக்கச்சக்க பாடம் இருக்குது. சரி நம்ம இந்த விதத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாடத்தை நம்ம பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னாக்கா அநேக தரம் சீடர்களுக்கு அநேக விஷயம் சொல்லும் போது தன் மரணத்தை தன்னுடைய மரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசியிருக்காரு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தனை டைம் இயேசு கிறிஸ்து மரணத்தை பத்தி பேசினார் தெரியுங்களா. இயேசு கிறிஸ்து நான் சாவு போறேன்னு சொல்லி சீடர்களுக்கிட்ட வெளிப்படையா பேசியிருக்காரு. அது எத்தனை டைம் பேசினார் தெரியுங்களா, எத்தனை டைம், மூணு டைம் கரெக்டுங்களா. ஒரு த்ரீ டைம்ஸ் இயேசு கிறிஸ்து நடந்திருக்காருன்னா பேசியிருக்காரு. அந்த த்ரீ டைம்ஸ் இயேசு கிறிஸ்து அவங்க பேசும்போது அவர் என்ன மனசோட அங்க பேசினாரு, என்ன மனசுல வச்சு அவர் பேசியிருந்தாரு, அப்புறம் அந்த வார்த்தையை கேட்கும் போது சீடர்களுடைய சிந்தை எப்படி இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துக்கு என்ன பதில் கொடுத்தாங்க சீடர்கள் பார்க்கும்போது, இது மத்தை எப்படி எழுதுறாரு, அப்புறம் மார்க் எப்படி எழுதுறாரு, அப்புறம் லூக்கா எப்படி எழுதுறாரு பார்க்கணும். ஏன்னா இந்த மூணு தரம் அவர் இயேசு கிறிஸ்து சாவுற விஷயத்தை சொல்லும் போது இந்த விஷயத்த யோவான் எழுதல, அப்போஸ்தலன் ஜான் என்ன பண்ண இதை பத்தி எழுதல, ஆனா மத்தேயு எழுதிருக்காரு, மார்க் எழுதிருக்காரு, என்ன பண்ணிருக்காரு, லூக்கா எழுதிருக்காரு. அப்ப பார்க்கும் போது எந்த விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் எப்பவுமே பாத்தீங்கன்னா யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டான். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும் போது எல்லாம் வெளிப்படைய பேசுறோம். ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன அர்த்தம்னு ரெண்டு பேருக்குள்ள எந்த மூடி முறிவு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா அப்ராமுக்கு வந்து தேவன் மறைச்சாருங்களா, மூடி முறிவு இல்ல ஓபன் பேசிட்டாருலாமே. அதே போல பாத்தீங்கன்னாக்கா அப்ராம் தேவனுக்கு அப்படிதான் வாழ்ந்தார். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் சொல்ல நீங்க என் ஃப்ரெண்டுன்றாரு சில்ட்ரன்ல. அப்ப ஃப்ரெண்டுலாம் நினைச்சு அவரை பார்த்து என்ன பண்ணாருன்னா எல்லா வருஷத்தையும் வெளிப்படையே அவங்க பேசினாரு. ஆனா அவங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா அது புரிஞ்சுக்க முடியல. அதனால மூணு தரம் அவங்க பேசும்போது மத்தையும் இதை பத்தி எப்படி யோசிச்சு எழுதுறாரு, தேவன் அவளுக்கு எப்படி ஆவிக்குள் எழுதிக்கிறாரு, லூக்கா எப்படி எழுதுறாரு, மத்திரம் மார்க் எப்படி எழுதுறாரு, நம்ம என்ன பண்ண படிக்க போறோம். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் இதுல வச்சிருக்காரு பார்க்கும்போது. சோ பார்க்கும்போது முக்கியமாக இயேசு கிறிஸ்து வந்து முதல் தரம் இந்த ஒரு விஷயத்தை இப்ப சொல்றாரு பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை இதெல்லாம் பண்ணல இருக்கு சீடர்களுக்கு சொல்லல. ஏன்னா ஜீர்ணிக்க முடியாது, அவர் பார்க்கும்போது இது பெரிய விஷயம், இது அவர் சாகு போற விஷயம் வந்து புத்தி கட்டாத விஷயம், ஏன் சாகு போறன்ற விஷயம் எல்லாம் நோக்கத்துல சொல்லணும். அதனால பார்க்கும்போது அவங்களுக்கு சில ஃபெய்த் வர வைக்கணும், அதனால சில காரியங்கள்லாம் செய்த பின்பு அப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு டைம் பிக்ஸ் பண்ற, ஒரு இடத்த பிக்ஸ் பண்றாரு ஏசு கிறிஸ்து, அந்த இடத்த பிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல கொண்டு போறாரு சிலுவையிலே, அந்த இடத்துல தான் முதல் தடவை என்ன பண்றாரு இந்த வார்த்தை பேசுறாரு. சோ எந்த பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 16 அதிகாரம், மத்தேயு 16 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 16:13 முதல் சில வசனம்.
இயேசு பிலிப்பு செசரியாவின் திசையில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள்.
பாத்தீங்களா, அப்போ சிலரங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார், மனுஷகுமாரனாக என்ன, இந்த பப்ளிக் நீங்க எல்லாருக்கூட பப்ளிக்ல நீங்க போறீங்க நடுக்கிறீங்களா பேசுறீங்களா, ஆனா என்ன குறித்து என்ன சாட்சி சொல்றாங்கன்னு பாக்கும்போது அவர் கேக்குறாரு, என்ன குறித்து என்ன சாட்சி பேசுறாங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அங்க சொல்றாங்க, ஆண்டவரே உங்களை குறித்து சில பேரு நீங்க எலியான்னு சொல்றாங்க, சில பேர் வந்து நீங்க யோவான்ஸ்தானு சொல்றாங்க, சில பேர் நீங்க என்னங்களா எரேமியான்னு சொல்றாங்க, சில பேர் தீர்க்கதரிசியில் ஒருவன் சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவ யாரும் மெசியான்னு சொல்லி என்ன பண்ண பாக்கல, ஆனா இந்த நான்கு வியூ இருக்குது, நான்கு பாட்டுல பாத்துருங்க, இயேசு கிறிஸ்துவ இவர் மெசியாவா இருக்கு, இவர் வந்து ஒரு எலியாவா இருக்கலாமா, இவர் வந்து ஒரு யோவான்ஸ்தானா இருக்கலாமா, இவர் ஒரு எரேமியாவா இருக்கலாமா, ஏன் அப்படி பாத்துருப்பாங்க அங்க எல்லாமே, எதுக்கு அப்படி பாத்துருப்பாங்க, காரணம் இருக்குமா இல்லைங்களா. இப்ப யோவான்ஸ்தானா ஒருத்தர் பாக்குறாங்க, இந்த பக்கம் எளிமையா பாக்குறாங்க, அர்த்தனிஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா எளியா மாதிரி பாக்குறாங்க. எதுக்கு இந்த மூணு வீப்ல அவங்க பாத்துருக்காங்க, பப்ளிக் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அதான் என்ன பண்றாங்க, இவங்க வந்து சொல்றாங்க எதுக்கு, இந்த காரணத்துக்காக பாத்துருப்பாங்க இல்ல, ரொம்ப பேர் இருந்தாங்க, ஏசாயா இருந்தாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா எசேக்கல் இருந்தாங்க இல்லீங்களா, அநேக தீர்க்கதரிசிகள் அநேக நீதிமன்றம் இருக்கலாம், சில பேர் சொல்லலாம் நீங்க அப்ராம் போல நான் சொல்றாங்க, சில பேர் உங்களை அப்படி சொல்லிருக்கலாம், பர்டிகுலரா யவனஸ்தானகன், பர்டிகுலரா எலியா, பர்டிகுலரா எரேமியா, இந்த மூணு பேரு சில முக்கியமான விஷயம் வந்திருக்கு, வெளிப்படையா தைரியமா யாரும் பயப்படாம சில விஷயத்த பேசிருக்காங்க, யாருக்கு பயப்படலாம், ஒத்துக்கணும் அதிகாரங்களுக்கு பயப்படுவா இல்ல, அதிகமா தைரியமா பேசுங்க. எரேமியா என்ன பண்ணார் தெரியுங்களா, அந்த காலத்துல பாபிலோனுடைய எழுச்சி பத்தி பேசினாருங்களா, யார்ட்டெல்லாம் பேசினாரு தெரியுங்களா, பெரிய பெரிய மூப்பர் முன்னாடியும் அதிகாரங்கள் முன்னாடியும் பெரிய பெரிய அந்த தலைவர் முன்னாடி தான் போய் பேசிருக்கிற விஷயத்தெல்லாம், அப்படி பேசும்போது சொல்லிருக்காரு தேவன் சொல்லிருக்காரு, நீ பயப்படாத உனக்கு உனக்கு யுத்தம் செய்வாங்க, ஆனா என்ன என்ன பண்ணு, தைரியமா போய் பேச போ, நான் என்ன பண்ற கூட இருக்கேன் சொல்லி ஒன்னா அதிகாரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்புறாங்க. இதே மாதிரிதான் வெளிப்படையா சில விஷயம் சேர்ந்து காமிச்சார், பிராக்டிகலா சேர்ந்து காமிச்சார், எந்த மறைவும் பண்ணல, டைரக்டா பேசி பண்ணிச்சார். இதே மாதிரிதான் ஏசு இங்க பேசுறாரு, என்ன தெரியுங்க புயற்பட பார்க்கும் போது அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறது பாத்தீங்கன்னா, அவர் பகிரங்கமாக அப்படின்னா வெளிப்படையா யாரும் வைப்படாம அதிகாரம் மாதிரி பேசினாருங்க, என்னங்களா ஏதோ ஸ்பெஷலா அவருக்கு யாரும் அதிகாரம் கொடுத்த மாதிரி ஏதோ சரணா பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை எடுத்துன்னு போய் அந்த சாலையத்துல படிக்க சொல்றாங்க, படிக்கும் போது அந்த வசனத்தை எல்லாம் படிச்சுட்டு கடத்தருடைய ஆவி என்ன இருக்கிறது சொல்லி எல்லா வசனம் படிச்சுட்டு இதோ இந்த வசனம் இன்னைக்கு நிறைவேற்றுறது எப்படி இருக்கும் கேட்ட பண்ண, அவர் அப்படிதான் பண்ணாரு. எளிமையா ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த குளத்தை எடுத்துன்னு போய் என்ன சொன்னார், வாங்க மூப்பர்களை நம்ம எல்லாம் அந்த பென்ஹினம் பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்குல போலாம் வாங்க சொல்லி கூப்பிட்டு போனாரு. அவங்க கூப்பிட்டு போய் அந்த பாத்திரத்தை உடைச்சிட்டாரு. அவங்க ஒருத்தர் என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, இது மாதிரிதான் உங்களுக்கு உடைக்க போறாரு பாருங்க எப்படி இருக்கா, அந்த தைரியம் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப யேசு காட்டுறாரு. என்ன பாத்தீங்கன்னா, அந்த ஆலயத்துல படிச்சுட்டு வசனம் படிச்சுட்டு இது இன்றைக்கு நிறைவேறிட்டு அந்த வசனம் குறித்து சொல்லப்பட்டது மெசேஜ் பட்டு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா 30 வருஷமா யோசேப்புடைய மகனா கூட ஃப்ரெண்டா வாழ்ந்து வந்திருக்காரு, யார் கூட அவங்க கூட எல்லாம் டெய்லி பாத்து, இவர் வந்து புது மனுஷன் வேற ஊர்ல இருந்து வந்து சடனா தோன்றி சடனா ஒரு உடம்பெல்லாம் பெரிய பெரிய நல்லா ஷேப்ல வச்சு ரொம்ப ஒரு ஹைட்டா ரொம்ப வல்லமா வாழ்ந்தா அப்படிலாம் இல்ல, அங்க பிராக்டிக்கலா ஒரு மனுஷன் எப்படி வாழ்வாரோ அதே மாதிரி 30 வருஷம் வருமா வாழ்ந்து வந்தே இருக்காரு. சடனா தோன்றி 30 வருஷத்துக்கு அப்புறம் நேரத்தை பிரிந்து சடனா வசனத்தை எடுத்து எதா பிரகாரமா அந்த ஆலயத்துல இயேசுவை நல்லா தெரியும், அந்த ஆலயத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க இவர் யோசேப்புடைய மகனாச்சேன்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு முன்னா கூட என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அநேக விஷயத்த அவர் போய் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு பேசிருக்காரு. ஆனா அவர் முக்கியமான தீர்க்கதரிசனத்தை இந்த மாதிரி தைரியம் என்ன பண்ணது எப்பயுமே அவரு வெளிப்படத்துல வெளிப்படியா பேசுனது இல்ல, அவர் பார்க்கும் வெளிப்படியா அவர் பேசும்போது எரேமியா மாதிரி பாக்கிறான் சில பேர். எலியா மாதிரி ஏன் பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்ணுங்க எலியா பாத்தீங்கன்னா, எலியா வந்து மிக முக்கியமாக அந்த இசபேல் ஆஹா விளாக்குறாங்க இல்லைங்களா, அவங்க சரி எல்லா மிஸ்டேக்ஸ் நம்ம எடுத்துட்டு வெளியே வெளியும் காமிச்சாருங்களா, எல்லாம் காமிச்சிட்டாருங்க. அது மாற்றம் இல்ல, அவர் நீதிக்கான இன்னும் தேவன் வெளிப்படுத்தினார். அதே போல இங்க கூட நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எல்லா பரிசேயர்கள் வேத பாருகர் வந்து எவ்வளவு காலமா எந்த மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க கரெக்டுங்களா, யாருனா இஸ்ரேல் தேசத்துல வந்து ஒரு யூதர் வந்து நீ என்ன மிஸ்டேக் பண்றிய உள்ள வெளியே வந்து கல் நல்லா கட்டி இருக்கீங்க அழகா, ஆனா உள்ள பார்த்தா எலும்பு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க டைரக்டா, நீங்க வெளியே மாற்ற பாத்திரத்தை கழுவுறீங்க ஆனா உள்ள என்னங்களா, உள்ள உங்கள்கிட்ட அசுத்தமா நெருங்க இருக்குது, நீங்க வஸ்திரம் ஆர்டர் போட்டு சுத்துறீங்க, ஆனா நீண்ட ஜபம் ஆர்டர் செய்யறீங்க, ஆனா உங்ககிட்ட என்ன இல்ல, அந்த உள்ளான மனசு இல்லைன்னு சொல்லி ஓப்பனா பேசி போனாருங்க. பயம் எல்லா இவங்களுக்கு எதுக்கு, இவங்க யாரு, இவங்க எல்லாம் பதிவு செய்யறா ஒரு நல்ல ஒரு ஹை லெவல் இருக்கிறவங்க. அப்ப வேத பாடம் சொன்னா நல்ல ஸ்காலர்ஸ் பயில் படிச்சுங்கன்ற எண்ணத்துலதான் அன்னைக்கு இருந்த எல்லா பயந்துட்டு இருப்பாங்க. சடனா அவங்களுக்குள்ளே தோன்ற சடனா ஒருத்தர் வந்து ஓப்பனா வெளிப்படையா டைரக்டா கண்டிக்கிறான்னு சொன்னாங்க. அவன் என்ன இருக்கும் பாத்து சில பேருக்கு, ஓஹோ இவரு எளியாவா அவர் மேல அதே மாதிரி பேசிக்கிறாரு. அதுதான் யோவான் ஸ்தானகன் பாத்தீங்கன்னா அவர் ஏன் பேசுறான்னு பாத்தீங்கன்னா, அவர் சில விஷயத்தெல்லாம் அவரு டைரக்டா பேசினார். யார் விட்டு எதோ ஒரு லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமாக அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து அந்த யோரோதுக்கும் நடிச்சிட்டாங்களா, அந்த அந்த யோரோதியாளுக்கு இருக்கக்கூடிய சில தவறான விஷயங்கள் எடுத்து காமிச்சார். இவர் கூட பாத்தீங்கன்னா யார் இதயத்துல என்ன கதை சொல்லி வச்சுட்டு அப்படியே பேசிடுவார். பார்க்கும் போது எல்லா விஷயத்தையும் பார்க்கும் போது இவர் கூட யார் மேல பேசுறாரு நினைச்சிருப்பாங்க மனசுல, ஒண்ணு சடனா சொல்வாரு இப்படி நினைச்சுக்கிறீங்க பாருங்க சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் அப்சர்வ் பண்ற ஜன பாட்டாங்கன்னா ஒருவேளை நம்ம காலத்துல இந்த யோவான் வந்து இருக்கலாமே ஒரு காலத்துல நினைச்சிட்டோம். அதுதான் சொல்றாங்க சீடுறவங்க பப்ளிக் என்ன பத்தி என்ன சொல்றாங்க கேட்ட உடனே இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் வந்து அங்க சொல்றாங்க. அப்ப பார்க்கும் போது இங்க அவங்க கேக்குறாரு, சரி பப்ளிக் எல்லாம் விட்டுடுங்க, இவ்வளவு நாள நீங்க என்ன பண்றீங்க கூட டெய்லி நடந்து வரீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அநேக விஷயங்கள் செய்திருக்கேன், ஏன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு அப்பம் அஞ்சுங்களா ரெண்டு அப்பம் அஞ்சு மீன் இருக்குங்களா, இது வந்து என்ன பண்ணிருக்கேன் அஞ்சாறு பேர் கொடுத்துருக்க உங்களதான் ஸ்பெஷல்லாம் பண்ணிருக்கேன், அவங்க வச்சுதான் கொடுத்தா நீங்க பாத்தீங்கன்னா அந்த அப்பத்தை உருவ அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணி இதாகி அதை யாருக்குதான் கொடுத்தாரு சீடருங்க தான் கொடுத்தாரு கரெக்டுங்களா. அப்ப உங்களுக்கு தான் நல்லாவே என்ன பத்தி நல்லா தெரியும், மிராக்கள் பாத்துருக்கீங்க, சத்தியம் கேட்டிருக்கீங்க, என்ன சொல்றீங்க என்ன பத்தி அவர் கேட்கும் போது பேதுரு மாற்ற பர்டிகுலர் என்ன பதர் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க,
என்ன
சொல்றாரு பேதுரு சொல்றாரு நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து. இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிக்ஸ்டரிங் அந்த காலத்திலாவது இந்த காலத்திலாவது யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து மண்டலமே இதை பத்தி தெரியாத இருக்கு கரெக்டுங்களா, உலகமைகளுக்கு அந்த போப்ல பிடிச்சி எல்லா கிறிஸ்துங்களுக்கு எல்லா கிறிஸ்துவும் இது தெரியல, கிரைஸ்ட் யாருன்றது யாருக்கும் தெரிய முடியாது. ஏன்னு பார்க்கும் போது இத தேவன் தெரியப்படுத்த மாற்றதா இது முடியும், அது சர்வசாதாரண விஷயம். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்திர மண்டல உலக சைஸ் இருக்குது, அதுல தண்ணி இருக்குதா இல்லன்னு சொல்லி சர்ச் பண்ணி வந்துடலாம், வேற லோகத்துக்கு போய் வேறதா பண்ணி பிடிச்சிடலாம் வந்துடலாம், ஆனாலும் கிரைஸ்ட பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு அது சர்வசாதாரண விஷயம் அல்ல. அதான் சொல்றாங்க நீ இந்த மாதிரி விஷயத்த நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்க இல்ல, அது உனக்கு காமிச்சது யாருன்னு சொன்னா அது தேவன் தான் உனக்கு காமிச்சாரு. ஆனா உண்மையை சொல்ல போனா இந்த பேதுருக்கு மெசேஜ பத்தி யார் வெளிப்படுத்த, உண்மையா சொல்ல போனா இந்த மெசேஜ காமிச்சு கொடுத்தது முதல் முதல்ல யாருங்க, ஆண்ட்ரஸ் அன்றையா இருக்காரு இல்லைங்களா, ஆண்ட்ரஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசுடைய பேதுருடைய தம்பி இல்லீங்களா, பேதுரு தம்பி தானே பண்றாரு அந்த யோவான்ஸ்தானுடைய சீடர்கள் இவர் பேதுருடைய தம்பி சாரி ஆண்ட்ரஸ் யோவான். இதோ தேவ ஆட்டுக்குட்டி போறார் பாருன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து வராங்க, போதகரே கேக்குறாங்க யார சீடுங்க அவங்க ரெண்டு பேரும். அப்ப பாத்தீங்கன்னாக்கா எங்க தங்கிருக்கு சொன்ன வந்து பாருங்கன்னு சொல்றாரு கரெக்டுங்களா, சரி நல்ல அருமையான மெத்தட் இல்லீங்களா, வந்து பாருங்க சொன்னா என்னங்களா வெல்கம் பண்றாரு வந்து பாருங்க பேசு, சரி எப்பவுமே நமக்குள்ள அதான் கத்துக்கணும் என்னங்களா, பேசிக்ல சில கேள்வி கேட்பாங்க சில புதுசா கேட்பாங்க வந்து பாருங்க போறோம் அவ்வளவுதான் அதிகமா டிஸ்கஷன் பண்றாங்க. இதே தான் பிலிப் சொல்லுவாரு, பிலிப் அருமையா சொல்லுவாரு, இது நம்ம வேற எப்படி பாக்கலாம். பிலிப் கூட நீங்க பாத்தீங்கன்னா நாத்தானையில வந்து நாம யார பத்தி நம்ம வந்து எதிர்பார்த்திருந்தோம் அந்த மெசேஜ நான் கண்டுபிடிச்சிட்டோம் திருமணம் யார் அதுன்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா அதான் அந்த யோசேப்பு யோசேப்பு மரியாக்கு இருந்த மகன் அந்த ஜீசஸ் இயேசு அவரு என்னவா பேசுற நீ வந்து அந்த அவர் வந்து ஒரு சின்ன ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாசரத்துல எப்படி வர முடியும், நான் பாக்குற ஆள் ரொம்ப உன்னதமான புனிதமான ஆளாச்சே அவன் கேட்கும் போது ஒன்னும் பேசல பாரு அப்படி இப்படி இப்படி இப்படின்னு எதாவது பண்ணல என்ன பண்ணிட்டா கம் அண்ட் சி என்னங்களா பாருங்க, அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். சரி நம்ம பாடத்தை விட்டு வெளியே போறது வேண்டாம். சரி பார்க்கும் போது கர்த்தர் இயேசு மசியாவை காமிச்சது யாருன்னு ஆண்ட்ரஸ் தான், அந்த முதலாதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வந்து ஆண்ட்ரஸ் மூலமா அவர் வராரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து பேசுறாங்க சில விஷயம். ஆனா இங்க என்ன பேசுறாரு பேதுருட்ட பார்த்தவரு தேவன் உனக்கு தெரிய வச்சாருன்னு சொல்றாரு. சோ விஷயம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நீ மெசையான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருக்கேன்னு சொன்னா அதுக்கு காரண கர்த்தர் யார்தான் தேவன் சொல்ற. அப்ப ஆண்ட்ரஸ் சொன்னார்னாக்கா என்னங்களா அது, யாரு மூலமா இயேசு பத்தி தெரிஞ்சதோ அது முக்கியம் இல்ல, ஆனா தெரிய வச்சது யாருந்தது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பேசிக்ல வந்து பல இடத்துல கிளாஸ் பேசி தேவன் வைக்குவாரு, ஆனா ஒரு டூல்ஸ் வைக்குவாரு, ஆனா அந்த டூல்ஸ் பேச வச்சுதே அந்த தேவன் தான். அதனால பார்க்கும்போது அருமையா எங்க சொல்றாரு பாத்தீங்கன்னா, யோவான் 6:44 படிக்கிறோம், என் பிதா என்னங்களா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டா இன்ற யாரும் வர முடியாது. அப்ப யார் தான் அப்ப பிளான் பண்ணிக்கிறது தப்பா? அதுதான் கிரைஸ்ட் எப்படி பேதுரு வந்து புரிஞ்சுட்டாரோ மெசேஜா சொல்லி, அது புரியறது சர்வசாதாரண விஷயம் இல்ல. ஏன்னு பார்த்தா இந்த கிரைஸ்ட் வந்து யூனிவர்சல் கிங் என்ற விஷயம் யாருக்குமே தெரியாது, கிறிஸ்துமுக்கு தெரியாது, ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். ஆனா அது உண்மையாலும் புரிஞ்சு நம்ம போய் அந்த அப்பத்துல கைப்பட போறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்க, கண்டிப்பா தெரியாது, எவ்வளவு பேருக்கு தெரியாது. அதனால பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர் என்ற விஷயம் யாருக்கும் தெரியும் தெரியுங்களா? அவருடைய தேவனுக்கு மட்டும் தெரியும். பாருங்க தேவனுக்கு மட்டும் தெரியுமா இயேசு கிறிஸ்து பத்தி? பாருங்க வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 11:27. மத்தேயு 11:27 பாத்தீங்களா என்னங்களா? அது பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரனை, அப்படி பிதாவை ஏதோ ஒருத்தரை பத்தி ஒருத்தரை பத்தி சொல்லி கொடுக்குறாருன்னா அப்ப நம்ம யார்கிட்ட டீச் கத்துக்கணும் நம்ம எல்லாம். பேதுரு வந்து எப்படி கண்டுபிடிச்சாரோ மெசேஜ் அவர் தான் கிறிஸ்டின் அவர் தான் சொல்லி, இப்ப நம்ம யார்கிட்ட கத்துக்கணும்? அப்போ யார் தான் வெளிப்படுத்தணும் நமக்கு? நீங்க அதுலயே நீங்க யோகா ஆராதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்துட்டீங்கன்னா அங்க இன்னொரு வார்த்தை வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாமே தேவனால் கற்றுக்கொண்டவர்கள் என்னங்களா? எவ்வளவு பெரிய டீச்சர் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய தேவன் அவர். சோ அதனால பார்க்கும்போது இந்த தேவன் வெளிப்படுத்தும் போது பேதுரு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்படி சொன்ன உடனே என்ன ஆச்சு அந்த இடத்துல இயேசு பேசுறாரு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தேவன் வெளிப்படுத்திட்டாரு, அதுக்கப்புறம் இந்த கல்லின் மேல சபையை கட்டுறேன், அப்போ பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது, பரலோகத்தின் திருக்குறள் கொடுக்கறான்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில வார்த்தை சொல்லி முடிக்கிறாரு. ஆனா அதுக்கு கீழே நீங்க வரக்கூடிய வசனம் படிக்கும் போது அப்ப கன்ஃபார்ம் ஆயிருது இயேசு கிறிஸ்துக்கு. அப்படின்னா என்னுடைய சீடர்கள் என் கூட நிக்கிற இந்த அப்போஸ்தலர்கள் என்னை பத்தி கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க, நான் மெசையா என்ற விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால இப்போ நான் மிகப்பெரிய உண்மையை நான் என்ன பண்ண போறேன் முன்னாடி வெளிப்படுத்த போறேன். அது என்னன்னு பாத்துக்கும் போது 21 வாசிக்கணும். அது முதல் என்ற வார்த்தை என்ன பண்ணுங்க கவனம், அது முதல் சொன்னா அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்லல? அதுக்கு முன்னாடி தான் மறிக்கிற விஷயத்தை எப்பயுமே என்ன பண்ணல சீடர்களுக்கு சொல்லல, சில காலங்களா இருக்கு அவர் சொல்லாம இருக்கிறார. அப்ப என்ன பண்ணிட்டார் பாத்தீங்கன்னா, அது முதல் இயேசு கிறிஸ்து தான் சாகுற விஷயத்தை ஒப்பன சொன்னார். இத நீங்க இந்த வசனம் வந்து நீங்க மார்க்ல படிச்சு பாத்தீங்கன்னா அங்க எப்படி வருது வசனம் வாசிக்கலாம். மார்க் 8:31 போதிக்க தொடங்கினார். 35 வாசிங்களே, உறுதியாய் கட்டளையிட்டார் என்ற வார்த்தை வருதுங்களா? தாராளமா என்ற ஒரு வார்த்தை வரணும் அதுல வருதுங்களா பாருங்க. 32 வாசிங்க, இந்த வார்த்தையை அவரு தாராளமா என்னங்களா? நீங்க இங்கிலீஷ் பாஷ் பாத்தீங்கன்னா ஓப்பன் அண்ணங்களா, வெளிப்படியா என்னங்களா, எந்த ஒரு மூடி மறுவு இல்லாம வெளிப்படியா அப்படியே சொல்றாரு, நான் மறிக்க போகிறேன் என்னங்களா, பிரதான ஆசிரியரால என்ன பண்றேன், நான் காட்டி கொடுக்கப்பட்டு நான் புறஜாதி கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு அப்ப நான் மறிக்க போகிறேன்னு சொல்லி இந்த வார்த்தை சொன்ன உடனே, அப்ப பாத்தீங்கன்னா பொதுவா நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே என்ன பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் பெரிய சந்தோஷம். ஆனா உடனே இங்க பாத்தீங்கன்னா நான் மறிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா, துக்கமா தான் ஆயிருக்கும். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா இங்க துக்கம் ஆகல, நமக்கு இதெல்லாம் பேசிக் நல்லா தெரியும். ஆனா அந்த லைன் மட்டும் பார்த்து போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, துக்கம் அங்க ஆகல யாருக்கு, யாருக்கிட்ட இதுக்கு முன்னாடி பேசினாரோ, யாரு கிறிஸ்து சொல்லி அறிக்கை பண்ணாரோ அவருக்கு இங்க துக்கம் ஆகல. அவருக்கு என்ன ஆச்சு நீங்க பாக்கும்போது, நம்ம பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து பத்தி சொல்லும் போது அவங்களோட திங்கிங் அவங்களோட சிந்தை என்ன இருந்துச்சு பாக்கும்போது, நீங்க 22 வசனம் படிச்சிடும். மத்தேயு 16:22 பாருங்க, அப்பொழுது எப்பொழுது அது சரியாக அந்த இயேசு கிறிஸ்து வந்து நான் மறிக்க போறேன் விஷயம் கேட்ட உடனே, உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த குரூப்ல இருந்து தனியா வராரு, வந்து இயேசு கிறிஸ்து தனியா அழைச்சின்னு போறாரு. வாசிங்க,
அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார்.
எப்போ ஒரு மனுஷன் ஒருத்தர் கடிந்து கொள்வாங்க, எப்போ எந்த நேரத்துல ஒருத்தர் கடிந்து கொள்வாங்க, எங்களை தப்பா பேசும்போது இல்லைங்களா, அவங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் அங்க செய்யும் போது கரெக்டுங்களா, அப்பதான் வரும் வாரு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் இப்ப சொல்லி கேட்டுக்கோ என்னங்களா, எனக்கு பிடிக்காததெல்லாம் நீ பேசாத கரெக்டுங்களா, எனக்கு பிடிக்காதெல்லாம் நீ செய்யாதன்னு சொல்லி நம்ம ரொம்ப கட்டன் ரெட்ட சொல்லிடுவோம். ஆனா இவர் யாருகிட்ட இந்த வார்த்தை பேசுறாரு பாத்தீங்கன்னா, கிரைஸ்ட சொல்றாரு, ஏசு கிறிஸ்துகிட்ட, தனியா கூட்டு போனாருங்களா யா. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இதை நேரிடக்கூடாதுன்னு சொன்னாருங்களா, எதுக்கு கடிந்து கொண்டாரா எதுக்குன்னு பாக்கும்போது, இது அன்புல செய்த விஷயம் இல்ல பேதுரு, இது அன்புல வந்து செய்த விஷயம் இல்ல, இது என்ன நடந்துச்சு பேதுருக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, அவர் எந்த மாதிரி அங்க ஒரு விதத்துல பேசுக்கலாம் பாக்கும்போது ஒரு இது யூகம் பண்ணல பாத்தீங்கன்னா, என்ன ஆண்டவரு உங்களை நாங்க நம்பி வந்திருக்கோம், இப்பதான் நான் சொன்ன உங்களுக்கு தேவனுக்குமான கிறிஸ்து, நீங்க சொன்னீங்க என் மேல சபை ஏதோ கட்டுறேன் சொன்னீங்க, ஏதோ ஒரு பெரிய விஷயம் கட்டுற என் மேல செய்யற சொன்னீங்க, சடனா நீங்க சாவு போறீங்களா, எது நியாயமா உங்களுக்கு, அப்ப நீங்க செத்தா நாங்க எங்களுடைய கதி என்ன, எங்களுக்கு நாங்க என்ன பண்றது, ஏன்னா பேதுருக்கு சிந்தை இருந்துச்சா பார்க்கும்போது, பேதுருக்குள்ள கண்டிப்பா இந்த சிந்தை இருந்தது, அங்க வெளிப்படையை காட்டலாம், இன்னொரு வெளிப்படையை காட்டுது பாருங்க, மொத்த 19 அதிகாரம் 27 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, அப்ப லாபத்துக்காக தான் பேதுரு பின்பற்றிருக்காரு இயேசு கிறிஸ்து, கண்டுபிடிச்சது உண்மை, பேதுரு வந்து இயேசு மெஸ்ஸே கண்டுபிடிச்சது உண்மை, ஏன்னா கண்டுபிடிச்சு ஒரு லாபம் கிடைக்கும் மெஸ்ஸைய ஃபாலோ பண்ணா நம்மன்ற நோக்கத்துல போயிருக்காரு. அப்ப கண்டிப்பா இங்க செத்துறேன்னு சொன்ன உடனே நம்ம நம்பருக்கு செத்துறாங்கன்னு சொன்ன உடனே 10,000 ரூபாய் கொடுக்குறவனுக்குப்பா சொல்லி சாயந்தரம் சொல்லிட்டு சாயந்தரம் சொல்றோம், ஒரு ஒரு விட்டு நான் இப்ப செத்துருவோம் சொன்னா நம்ம என்ன கேட்போம், கேள்வி இப்பதான் சொன்னீங்க 10,000 ரூபாய் தரேன் சொல்லி சடனா உயிர் போதுன்றீங்களே, என்ன பண்ணுங்க, என்ன பேசுறீங்க நீங்க இல்லீங்களா, அப்படி இங்க பேதுரு என்ன கேக்குறாரு பாத்தீங்கன்னா, நீங்க சாக கூடாது ஆண்டவரே சொல்லும் போது, அப்ப எங்களுக்கு என்ன ஆவர்த்துங்க அந்த நிலைமை ஃபர்ஸ்ட் அவர் பேசுறாங்க, அப்போ இங்க சாகக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா, இவருடைய ஹோன் வில்ல தான் எங்க வைக்கிறாரு, ஏசு கிறிஸ்து மேல வைக்கிறார், அவருடைய சொந்த சித்தத்தை தான் எங்க வைக்கிறாருன்னா, ஏசு கிறிஸ்து மேல வைக்கும் போது அவர் சொல்றார் சாத்தான் இப்போ இல்லையான்னு சொல்றாரு. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்போ தேவன் சித்தம் நிறைவாதபடிக்கு யார் ஒரு தடை பண்றாங்களோ அவங்க சாத்தான் ஆவாங்க, அது யாராகட்டும் சாத்தான் சொல்ற வார்த்தைக்கு என்னங்களா அட்வைசரி, என்னங்களா எதிரி, எனிமி. அப்ப தேவனுடைய சித்தத்துக்கு ஆப்போசிட்டா நின்று ஆப்போசிட்டா வார்த்தை பேசுறா கூட அவங்க சாத்தான் தான் அது பேர், கரெக்டா, ஆனா சாத்தான்ன்ற வார்த்தையை நம்ம தெரியும், அதனால பார்க்கும் போது சில டைம் பாத்தீங்கன்னா யூதாஸ் பத்தி வசனம் வரும், சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான், முதல் வார்த்தை என்ன வரும் 13-13 இடத்துல, சாத்தான் அவனுக்கு தூண்டி விட்டான் என்னங்களா அந்த இயேசு கிறிஸ்து காடு குறித்து. ஆனா கடைசி வசனத்துல யோவான் 13 பாத்தீங்கன்னா, சாத்தான் அவனுக்குள்ள புகுந்துட்டான், அப்படின்னா ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வர வச்சா அப்புறம் அவர் சாத்தானா ஆயிட்டான், கம்ப்ளீட்டா ஸ்டோர் பண்ணிட்டாரு. இப்படி தேவன சித்தத்துக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்க யாரு கூட சாத்தானாக அவர்த்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப பாருங்க 23 வசனத்துல சாத்தான் அப்பளே போன்னு சொல்லிட்டு, இது உன் சித்தம் வந்து தேவன் சித்தால இது மனுஷ சித்தம் சொல்லி முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் இந்த நேரத்துல வந்து பேதருக்கு என்ன சஜஷன் தராரு, பேதருக்கு மட்டும் இல்ல கூட இருந்து எல்லாத்தையும் சிஸ்டருங்க. அப்ப ஏசு கிறிஸ்து மறைக்கும் போது இவங்க கேட்டிருக்கலாம், இப்பதான் நீங்க சொன்னீங்கோ சாவு இது நல்லா பத்தி பேசுனீங்க, உங்களை யாருன்னு கேட்டீங்கன்னா கேட்டோம் சொல்லிட்டோம், ஆனா எதுக்காக நீங்க சாவ போறீங்க, காரணம் என்ன, இதுக்கெல்லாம் ரீசன் தான் இருக்குதா, என்ன நோக்கத்துக்காக சாவுறீங்கன்னு ஏதோ ஒரு கேள்வி ரைஸ் பண்ணிருக்கலாம், ஏன்னா இங்க கேள்வி ரைஸ் பண்றது ஞானம் இருக்கு, யாருக்கு சீடுங்களுக்கு ஞானம் இருக்கா இல்லீங்களா, எப்பனாலும் கேள்வி ரைஸ் பண்ணிருக்காங்களா, சில டைம் கேள்வி ரைஸ் பண்ணிருக்காங்க. அந்த விதை விதைக்கிறனோட உண்மை சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, என்ன வருது ஏதாவது சொன்னீங்களா எனக்கு புரியல சொல்லுங்க, கேட்டிருக்காங்க இல்லீங்களா. அவ பார்க்கும் போது இங்க ஏன் கேள்வி ரைஸ் பண்ணல, யாரும் கேள்வி ரைஸ் பண்ணலாம், இது அவங்களுக்கு பத்தி அவங்க வாழ்க்கையில லாஸ் ஆக போகுது. அப்ப அவங்களுக்கு அந்த கேள்வியை பத்தி அவங்க யோசனை வரல, அவங்க என்ன கேட்டாங்கன்னா எதுக்கு நீங்க சாவுறீங்கன்னு கேட்கறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இவருடைய ஓன் சொந்த சித்தத்தை தான் வைக்கும் போது இயேசு என்ன பேசுறாங்க பார்க்கும் போது 24 அப்பதான் பேசுறாரு 24.
அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற.
இது நல்லா பரிச்சயமான வசனம் இல்லைங்களா, பேசிக்ல எல்லா சப்ஜெக்ட்ல ஆல்மோஸ்ட் கோட் பண்ற வசனம். ஏன் இந்த வசனம் அங்க கோட் பண்ண, கரெக்டா 16:24 எது கோட் பண்ண, அப்போ பேக்ரவுண்ட் பாத்தனா பேதர்கிட்ட வெளிப்படையா என்ன பண்ணிட்டாரு பாத்தீங்கன்னா, சாக போறேன் சொன்ன உடனே அப்ப அவர் சொந்த சித்தை வச்சு நான் சொல்றேன், எங்களுக்கு என்ன லாபம் நீங்க சாவுறதுனால, அவர் சித்திர நாங்க என்ன பண்றதுன்ற அவர் என்ன தோட கேட்கும் போது சாவு கூடாதுன்ற கேட்கும் போது அப்ப சொல்றாரு என்னங்களா, ஒருவன் என் பின்னை வர விரும்பினால் என்ன பண்ணும், அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து அவன் சுமந்து வரணும். அப்படின்னா இங்க பிளஸிங் வைக்கிறாரா இல்ல இங்க வேற வைக்கிறாரு, பிளஸிங் வைக்கல இது. அப்ப பார்க்கும் போது என்ன சொல்ல வர்றாரு அங்க பாத்தீங்கன்னா 24 வசனத்துல, ஃபர்ஸ்ட் பேதுரு நீ உன்னை வெறுத்து கொண்டாங்களா, நீ உன்னை வெறுத்தாதான் செய்ய முடியும் இந்த விஷயத்த, நீங்க செய்ய முடியும்ன்ற நமக்கு என்ன பாடுறது நம்ம இதுல பிளாஸ்ட் பாக்கலாம். முதல் தர என்ன அட்வைஸ் வச்சுட்டாரு பாத்தீங்கன்னா, நீங்க என் பின்னாடி வரணும்னு சொன்னா அவர் சொல்லிருக்கோம் அப்படி சொல்லிருக்கலாம், பாருப்பா நான் சாக போறேன்னு சொல்லும் போது என்ன சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து நீ சவுக்கலாம் சொல்றதுக்கு இதெல்லாம் காரணம் இருக்கு பாத்துக்கோ என்னங்களா. இந்த மாதிரி 70 வாரங்கள் சொல்லப்பட்டிருக்குது பைபிள வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியாதனால என்ன பண்ண போறான் சாக போறது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் யாருக்கு அவங்களுக்கு. நான் அங்க போல எக்ஸ்பிளைன் பண்ணல இதெல்லாம் ஏன் சொன்னா புரியாது, ஆனா கேரக்டர் வச்சுட்டு போயிட்டேன். நீ என் பின்னாடி வரணும்னு சொன்னா உன் சொந்த சித்தம் என் பின்னாடி வராது, ஆனா என்ன பண்ண உன்ன நீ எடுத்துரு உங்களை நீங்க எடுத்துருங்க அப்ப என்ன பண்ணுங்க சிலுவை வாங்க சொல்லிட்டு. சோ நமக்கு என்ன பாடம் அங்க முதலாவது மரணத்துல மரணத்தை பத்தி பேசும்போது இந்த அட்வைஸ் இருக்கிற நம்ம கடைசியில பாக்கலாம். இதே மாதிரி சில நாட்களுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு வந்து மீண்டும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து சீடர்களுக்கு பேசுறாரு செகண்ட் டைம். அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே இல்ல, சில நாட்கள் கடந்த பின்பு செகண்ட் டைம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து பேச போறாரு. அது மத்தையில் எப்படி பேசுறாரு மார்க்கா லூக்கா எப்படி பேசுறாங்க பாக்கலாம். வசனம் வாசிக்கலாம் மத்தையு 17 அதிகாரம், மத்தையு 17 அதிகாரம் வசனம் 22-23. வார்த்தை கேட்கும் போது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்தார்கள். இது வந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்க சொல்றாரு இது, இந்த எந்த பிளேஸ் இது, கலிலேயாவில் சஞ்சரிக்கும் போது. அப்போ இது செகண்ட் டைம், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னாக்கா நீங்க மத்தேயு 16-13 படிச்சீங்கன்னா அது வேற பிளேஸ் பரம படிச்சிடும். மத்தேயு 16 செசரியா இந்த இடத்துல இருக்கும் போது மரணத்தை சொல்றாரு. செகண்ட் டைம் கலிலேயா சஞ்சரிச்சுட்டு இருக்கும்போது கலிலேயில அப்ப சொல்றாரு நான் மறிச்சிருவேன் மூன்றாவது நாள் இருந்து வருவேன் சொல்லும் போது அந்த இடத்துல சொல்லப்படுது வாசனம் அவர்கள் மிகவும் துக்கப்பட்டார்கள் இல்லைங்களா. அப்ப என்னது துக்கப்பட்டாங்க நமக்கு என்ன இன்னும் தெரியல கரெக்டுங்களா. சரி எப்படி துக்கம் உண்டா இருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணலாம் டீட்டெயில் படிக்கலாம். சரி பார்க்கும் போது இதுல வந்து இந்த வசனத்தை நம்ம மார்க்ல படிக்கலாம் எப்படி எடுத்து பார்க்கலாம். மார்க் 9 அதிகாரம் 30-32 வசனம் வரை வசனம்
புறப்பட்டு
சொல்லிருந்தார்களாம் அவர் மறித்து மூன்றாவது நாள் எழுந்து வருவான் சொல்லி. அப்ப மனுஷகுமாரன் ஜனங்களை ஒப்பு கொடுப்பார் இல்லீங்களா, ஒப்பு கொடுத்துட்டு அவர் மூன்றாவது நாள் எழுந்து வருவார் சொல்லி அங்க சொல்லியிருந்தார். ஆனா இந்த வார்த்தை கேட்கறதுக்கு அவர்கிட்ட அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க 32 அவர்களோ அந்த வார்த்தையே அறிந்து கொள்ளவில்லை. அப்ப என்ன சொன்னாரு ஆனா அதை கவனிக்கவே இல்லை. ஆனா இதே வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து லூக்கா எழுதுறது பாருங்க வசனம் வாசிங்களா லூக்கா 9 வசனம் 9 44 வசனம்
நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள்.
அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க அப்படியே இந்த வார்த்தையே நீங்க என்ன பண்ணுங்கன்னா கவனமாய் கொஞ்சம் கேளுங்க. அப்ப என்ன சொல்றாரு நீங்க வந்து கொஞ்சம் நான் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனம் வச்சு கேளுங்கன்ற. அப்போ ரெண்டாவது டைம் சொல்லும் போது கொஞ்சம் கவனம் கொடுத்து கேளுங்க. ஏன்னா முதல் டைம் என்ன பண்ணலாம் முதல் டைம் செய்யும் போது சொல்லும் போது கவனம் கொடுக்கல வேற விஷயம் பண்ணிருந்தான். இப்ப ரெண்டாவது டைம் சொல்றாரு நீங்க கொஞ்சம் கவனம் கொடுத்து கேளுங்க. அடுத்து சரியாக இரண்டாவது தடவை வந்து இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய மரணத்தை குறித்து பேசும்போது அங்க என்னவோ இயேசு கிறிஸ்து பப்ளிக்கா பேசும்போது ஃப்ரீயா கேட்கல இயேசு கிறிஸ்து பார்த்து. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கவும் இல்லையா. அப்ப என்னதான் இங்க செய்தாங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த இடத்துல பாக்கலாமா மார்க்ல படிக்கும் போது மார்க் 9 அதிகாரம் படிக்கும் போது அது ஒரு வார்த்தை வருது பாருங்க மார்க் 9 அதிகாரம் 33
அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும் போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கப்படுவீர்கள் என்று கேட்டார்.
அப்ப இயேசு கிறிஸ்து கலிலாயாவில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய மரணத்தை குறித்து வெளிப்படையா சீடர்கள்கிட்ட பேசும்போது அவங்க அதை கவனிக்காம துக்கப்பட்டு ரொம்ப வந்து அவங்க இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்காம சரியும் என்னதுக்காக பேசுறீங்கன்னு கேட்காம இவங்களுக்கு என்ன ஆகிறான் பாத்தீங்கன்னா வழியில ஏதோ பேசிருக்காங்க. கேக்குறாரு, நான் மரணத்தை பத்தி பேசுனேன் உங்களுக்கு, ஆனா நீங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணீங்களே, என்ன பேசுனீங்கன்னு கேக்குறாரு. அப்ப இயேசு கிறிஸ்துடைய மனத்தை பத்தி பேசும்போது அங்க அதை கவனிக்காம இவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன பேசுனீங்க வழியில கேட்கும் போது வாசிங்க, ஏன் சிலண்டா இருந்தாங்க பாத்தீங்கன்னா, நீங்க லூக்கல வருது தங்களுக்குள்ள எவன் பெரியவன் என்று எண்ணம் வந்துச்சாங்க. எப்பங்க இயேசு கிறிஸ்து சாக போறன்ற விஷயத்த சொல்லும் போது ரெண்டாவது தரம் கேக்குறாங்க, முதல் தர பேதருக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ விட்டு செத்து போறாங்க, தங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன போகுதுன்னு. ரெண்டாவது சொல்ல சொல்லும் போது சீடர்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் வருது, தங்களுக்குள்ள யார் பெரியவங்க சொல்லு, அதை பாருங்க பெரியங்கன்னு சொல்லி யோசனை பண்றோம் இல்லைங்களா. நீங்க மார்க் 9:34
படிச்சீங்கன்னா,
தருகம் வந்திருக்காங்க செகண்ட் டைம் வந்து ஆர்குமெண்ட்ஸ். சரி என்ன ஆர்கியூ பண்ணிருப்பாங்க, நம்ம நல்லா தெரியும் பேதரை பத்தி யோவான் பத்தி யாப்பா பத்தி எல்லாம் அவசரப்படுறாங்க எல்லாம் எல்லாமே ஆரம்பத்தை கரெக்ட் இல்லைங்களா. எப்படி அவசரப்படுறாங்க, அந்த மருபு மலை மேல போய் அந்த மோசே எலியா தரிசனத்தை பார்க்கும் போது சடன் அவசரப்பட்டு ஆண்டவரே பூமி போறதே வேண்டாம் செட்டில் ஆயிடும், ஏன்னா நீங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க கூட இருக்கிற மூணு குடத்தை போட்டுடலாம் சொல்லி கஷ்டம். அவர் பர்டிகுலரா எப்பவுமே மூணு பேரை வந்து பாத்தீங்கன்னா அந்த செத்து போன ஒரு ஸ்திரீ பெண் அலங்குறதுக்கு மூணு பேரை கூப்பிட்டு போனாரு, மருபு மலை கூட்டணும் போனா மலை கூட்டணும் போனாரு, அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் லாஸ்ட் கூட்டணும் போறாரு, சில இடத்துல ஸ்பெசிபிக்கா அவங்க கூட்டணும் போறாரு. அது மாத்திரம் இல்ல, பேரு இவரு யோவான் யாக்கோபு வந்திருக்கா தெரியுங்களா, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அநேக டைம் இவங்க கூட உள்ள இயேசு கிறிஸ்துக்குள்ள போவாங்க. சில டைம் அங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சமாரிய பட்டணத்து வழியா இயேசு கிறிஸ்து சாவரத்தினுடைய வெளியில போயிட்டு இருந்தாங்கன்னா லூக்கால வருது பத்தாது இல்லைங்களா. அப்போ அந்த சமாரிய பட்டணத்தை சேர்க்காத போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எளிய காலத்துல எப்படி நெருப்பு வந்து சதை பேர் விழுற மாதிரி எனக்கு வரம் கொடுங்க, நம்ம நெருப்புல வர வச்சிருக்கோம். அப்ப அந்த நேரத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த பேதுரு யோவான் யாக்கோபு இந்த சீடுங்களை எப்படி பேசிருப்பாங்க நினைக்கிறீங்க, தர்கம் பண்ணாங்களா, என்னதான் தர்மம் பண்ணாங்க, ஏன் தன்னுக்குள்ள பெரியன்ற என்ன வந்திருக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது டைம் யேசு பேசுவோம் கண்டிப்பா வருவாரு செத்துருவா. அப்போ நம்ம நெக்ஸ்ட் அந்த போஸ்ட் நம்ம எடுத்துடலாம் என்னங்களா, இதுதான் ஆகும். யேசு செத்துருவாரு, ஆனா இந்த நிர்வாகம் எப்படி நடத்துறது, ஏன்னா இவங்களும் சில மிரக்கல் செய்தாங்க இல்லீங்களா, இவங்களும் சில காரியங்கள் செய்தாங்க இல்லீங்களா. அப்ப என்ன ஆயிடுச்சு மைண்ட்ல பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இயேசு செத்த பின்பு அப்போ பேர் சொல்லிப்பாரு, பாரு எனக்கு சபைக்கு என்ன சொல்லிருக்காரு, எனக்கு என் மேல சபை கட்டுற சொல்லிருக்காரு, அதனால நான் என்ன செய்யறேன், நான் போஸ்ட் தருவாங்க, ஏன் நான் வயசுல பெரியவர் அப்படிலாம் இல்ல, நானும் அவர் தான் நானும் ரொம்ப கூட போயிருக்கேன் பேரு யோவான் யாக்கோ. இன்னும் சில பேர் இல்ல இல்ல எங்களுக்கு யூதாஸ் நான் கேட்கறது இது ஆர்குமெண்ட் ஆகி யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து சிந்தி எடுத்துருக்காங்க, நான் அவனு சொன்னா என்ன செய்யறாங்க, இவங்களோட சொந்த விஷயத்தையே டிஸ்கஸ் பண்றாங்க வரல சரண்டா வந்துட்டா பாருங்க. ரெண்டாவது தடவை அவங்க சொல்லும் போது தன்னுடைய அதிகாரத்தை குறித்து அவங்க டிஸ்கஷன் பண்ணி தங்களுக்குள்ள யாரு பெரியங்கன்ற அந்த சிந்தை தான் அவங்களுக்கு கொஞ்சம் அவசரம். இயேசு சொன்ன அந்த வார்த்தை கவனிக்கலாம், இது ரெண்டாவது தடவை இயேசு சொல்லும் போது இந்த வார்த்தை அவங்க பார்த்திருக்கோம். சோ பார்க்கும் போது லூக்கால ரொம்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தங்களுக்குள்ள யாரு பெரியவங்கன்னு சொல்லி இமேஜ் பண்ணாங்களா, அப்ப அவங்க அவங்கள வச்சு கம்பேர் பண்றோம், இயேசு கிறிஸ்துக்கு அடுத்து நம்ம தான் பெரியங்கன்ற மாதிரி அவங்க சொல்லலாம். இது ரெண்டாவது தரம் இயேசு பேசும்போது இந்த மாதிரி அவங்களுடைய குணங்கள் வெளிப்படுத்தி பார்க்கலாம். மூணாவது தரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கடைசி டைம் எண்ட் டைம் ரொம்ப எருசலேமுக்குள்ள இப்போ என்ட்ரி ஆக போறாரு சார், அந்த பஸ்கா நாட்கள் நெருங்கிடுச்சு. அவ என்ட்ரி ஆகும் போது அங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, மீண்டும் தங்களை சீடர்களை பார்த்துதான் மூணாவது தரம் நான் சாக போறேன்னு சொல்லி மீண்டும் சொல்றான். அந்த நேரத்துல மத்தை எப்படி எழுதுறாரு, மார்க் எழுதுறாரு, லூக்கா எழுதுறாரு, நம்ம நம்மெல்லாம் பார்க்கலாம். அப்ப என்ன மாதிரி சீடர்கள் கேரக்டாங்க காமிச்சாங்க. முதல் தரம் பேசும்போது பேர் என்ன பண்ணாரு, நீங்க சாப்பிடாசுன்னு அவர் சொந்தத்தை வெளி வைக்கிறாரு. ரெண்டாம் டைம் இயேசு கிறிஸ்து நான் சாப்பிடன்னு சொல்லும்போது சீடர் எல்லாருமே ஆர்குமெண்ட் பண்ணி அவங்களை இமேஜ் பண்ணி பாக்குறாங்க. மூணாவது தரம் என்ன நினைச்சு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 20:20 மத்தேயு 20 வசனம் 17-19
இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீசரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறேன், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேதபாரகர்களிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கிரமிப்புள்ளாக தீர்த்து அவரை பரிகாசம் பண்ணவும் வாளினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரச்சாரியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள்,
மூணாவது தரம் எருசலேமுக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு பாருங்க அட்வான்ஸ் சொல்லி வைக்கிறாங்க முன்னாடியே சொல்றேன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எருசலேம் நான் போகும்போது மனுஷகுமார் நாங்க மனுஷகுமார் கையில ஒப்பு எல்லா கையில ஒப்பு கொடுப்பாங்க புரஜாதி கையில அவங்க அதான் ரோம் அவங்க கையில ஒப்பு கொடுப்பாங்க அநேக கஷ்டம் கொடுப்பாங்க ஆனா அவர் அவமானமான சாகு அவர் சாவணும் போது அந்த விஷயத்தை அங்க என்ன பண்ணல மைண்ட் மிஸ்டேக் பண்ணுங்க சரியில்ல திரும்ப சொல்லுங்க சைட்ல அதிகமா வச்சுக்கல. அது மட்டும் இல்ல, வீடு தலைதல் மீண்டும் ஏந்து வருவன்னு சொல்லும் போது அது மூணாம் தளத்துல ஏந்து வரும்னு சொல்றாங்க, அதுவும் மைண்ட்ல வச்சுக்கல. அப்ப என்ன நடிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க மார்க்ல படிங்க நெக்ஸ்ட். இத சொன்ன உடனே சீல்றவங்களுடைய கேரக்டர் எப்படி வெளிப்படுத்தாங்க பாத்தீங்கன்னா, வசனம் மார்க் 10:34-35 அப்ப இது என்ன சொல்றேன், இந்த மாதிரி மரணம் தானே சாக போறேன், இவ்வளோ வருஷ்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையான சாவு இல்லை, அது ரொம்ப அவமானமான சாவு, அப்படி சாக போறேன் சீல்றவர்களே சொல்லும் போது அடுத்து அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து மூணாவது தரம் சாகும் போது அப்ப பர்டிகுலர் ரெண்டு பேர் கிட்ட வந்திருக்காங்க, மூணாவது டைம் ஆண்டவரே நாங்க ஒண்ணு கேட்டுக்கிறோம் ஆண்டவர் உங்கள்ட்ட எப்படி எல்லாம் நீங்க சாக போறீங்க எக்ஸ்பிளைன் பண்ணு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு, ஆனா அது கேட்க வரல. அவங்க ரெண்டு பேரும் என்ன கேட்கலாம் பாருங்க வாசிங்க, நான் என்ன செய்யலாம் சார் சொல்லுங்க அடுத்து. பாத்தீங்களா என்னங்களா, அது இயேசு கிறிஸ்து மூணாவது தரம் அவருடைய மரணத்தை குறித்து ரொம்ப விஷயங்களை ஓப்பனா வெளிப்படி பேசும்போது, நீங்க ராஜான பின்பு நாங்க எங்க ரைட்ல காட்டுமோ லெப்ட்ல காட்டுமோ சீட் புக் பண்றாங்க ஃபர்ஸ்டே, நம்ம செய்யறோம் இல்லைங்களா, நம்ம என்ன செய்யறாங்க, எதனா ஊருக்கு போனா ஃபர்ஸ்ட் அட்வான்ஸா ட்ரெயின் புக் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் போய் புக் பண்றாங்க. மத்தியில் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஒருத்தர் சொன்னா, தன்னுடைய தாயை கூப்பிடுறதுங்க எனக்கு சில சஜஸ்ட் பண்றதுக்கு, நம்ம சொல்லுவோம் பண்ணுவோம் இல்லைங்களா, சில டைம் சில வேலை நடக்கிறதுக்காக நமக்கு தெரிஞ்சுங்களே, சில பேர் நமக்கு தெரிஞ்சுங்களே, நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கூட எடுத்துட்டு போய் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். அந்த மாதிரி மத்தையில வசனம் இருந்தா ஜெபத்தாய் மத்த 20 படிச்சு பாருங்க அருமையான விஷயம் ஏன் அப்படின்னா, எல்லா ஆளுக்கும் ஒருத்தரா இருக்கு, கண்டிப்பா ரைட் இருப்பா ஒருத்தர் லெப்ட் இருப்பா, கரெக்ட்டுங்களா, ரெண்டு பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட் இங்கதான் இருக்கும், நாங்க நிக்கிறோம் சப்போர்ட் பண்றது இல்ல எல்லா விஷயம் இது பண்ணிக்கோ. அதனால பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சில இடத்துல மிராக்கல் பண்ணும்போது எல்லாம் சீல்டுங்களை வச்சு என்ன பண்ணுவாருனா, நீங்க போய் செய்யுங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அந்த அற்புதங்களை செய்ய விட்டுட்டாரு, அநேக சத்தியம் சத்தியம் சொல்றதுக்கு என்ன அனுமதி கொடுக்கல, ஆனா போய் சூசைட் சொல்லுங்க போயிட்டு சூசைட் காஸ்பல் போய் சொல்லுங்க சொல்லிட்டாங்க, பேய்களை ஓட்டினாங்க எல்லாம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு அதுவே சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாச்சு சீடுங்க எல்லாமே, எங்களெல்லாம் பேயெல்லாம் ஓட்டணும் நாங்க எல்லாம் போச்சு ஓடிச்சு அப்பதான் அப்பயே கூட வைக்கிறேன் அந்த டைம்ல கூட, நீங்க பேயெல்லாம் ஓட்டு நீங்க அற்புதம் செய்யு சொல்லி பெருசா நினைச்சுக்காதீங்க, உங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டதா ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் வரும் அங்கெல்லாம் ஒரு அட்வைஸ் வச்சுட்டு போயிருக்காரு ரேஸ் கிறிஸ்து. அவ பார்க்கும் போது இங்க கூட பாத்தீங்கன்னா, அந்த தாய் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன விஷயம் புரியல, அப்போ முதல் தர வந்து அவர் கேட்கும் போது பேசுருவாங்க, என்ன அட்வைஸ் இருக்கிறாருன்னா, உன்னை வெறுக்காம தன்னைத்தான் வெறுக்காம தன் சிறுவை எடுத்து வர முடியாது அப்படின்னா, நீ என்ன பின்னாடி வரணும்னா, நீ உன் சொந்த வில்ல வச்சு பின்னாடி வராதீங்க, என்ன பண்ணுங்க நீங்க உங்களுடைய சொந்த சத்தை எடுத்து வாங்க சொல்லிட்டு. ரெண்டாவது டைம் தங்களுக்குள்ள சீடுங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா, இயேசு சாவுற விஷயத்தை கேட்டு தங்களுக்குள்ள யார் பெரியங்கன்னு யோசிக்கிறாங்க, அவசரம் அந்த விஷயத்த அவங்க கவனிக்கல. அப்போ இயேசு என்ன அட்வைஸ் ரெண்டாவது டைம் கொடுத்தாரு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வசனம் வாசிக்கலாம் மத்தேயு 18:1-2 வேற வேலை இல்ல, அதே வேலை தான், எந்த வேலை தெரியுங்களோ அந்த மத்தையில சொல்ல போடும் போது ரெண்டாவது டைம் சொல்லும் போது அவங்களுக்கு கொடுத்த அட்வைஸ் இது நம்ம இதுல படிக்கலாம், மார்க்ல படிக்கலாம், லைன் அப்படியே வரும் பாருங்க, மார்க் 9 அதிகாரம் ரெண்டாவது டைம் அவருக்கு அந்த மாதிரி இவன் மரணத்தை பத்தி சொல்லும் போது அங்க என்ன அங்க அட்வைஸ் கொடுத்தா ஏசு கிறிஸ்துன்னு பாத்தீங்கன்னா மார்க் 9 அதிகாரத்துல 34 வசனம் 35. அதிகாரம் இந்த விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பேர் மாற்றம் வந்து ரொம்ப அதிகமா வந்து ஆசைப்பட்டு போய் அந்த இடத்த கேட்கும் போது இந்த 10 பேர் சுமந்துருவாங்கிறீங்களா? 10 பேர் பரவாயில்ல போனா கூட்டம். இந்த பேதுருவம் சரி, இந்த யோவான் யாக்கோபெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இயேசு இருந்திருக்காங்க, அந்த சீட் அங்க வாங்கி போயிட்டு சுமந்துருப்பாங்கிறீங்களா? அவங்க என்ன பண்ணா பாத்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அந்த ரெண்டு பேரும். அப்புறம் வசனம் வாசிக்கலாம், 24 வசனம் வாசிக்கலாம். மற்ற 10 பேரும் இதை கேட்டு அந்த இரண்டு பேரும் எரிச்சல் ஆனவங்க. எரிச்சல் என்னங்களா? கோபம், ஒரு நாள் சண்டை போடுற மாதிரி ரொம்ப வெறுப்பு. அப்படி ஆனதுனாலதான் சொல்றாரு, புறஜாதிகள் அதிகாரிகள் வந்து தான் பெரியங்களா இருக்கும் ஆசைப்படுவாங்க, நீங்க அப்படி இருக்கக்கூடாது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் சொல்றாங்க, உங்களுக்குள்ள முதல் ஸ்தானம் இருக்கீங்களா கடைசி ஸ்தானத்துக்கு வந்திருக்கும் சொல்லி பேசுறாங்க. இந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா கூட அவங்களுக்கு அவர் செத்துருவார்ன்ற எண்ணம் கொஞ்சம் கூட தெரியாத மைண்ட் ஆயிடுச்சு. கடைசி நைட் என்னங்களா, அந்த நைட்ல கூட இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு உட்கார போறார் அந்த மேல அறையில. எல்லா சீடர்களை வர வச்சு உக்காந்துட்டு நீங்க இப்படிலாம் செய்ய போகும்போது சொல்லி சொல்றதுக்கு வராரு. அந்த டைம்ல கூட உக்காந்து தான் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, டிஸ்கஸ் பண்ணலாங்க. வசனம் வாசிக்கலாம், லூக்கா 22 அதிகாரம், லூக்கா 22 அதிகாரம் 24 வசனம்.
அன்றைய தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பார் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று.
தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்று நினைச்சுங்களா வாக்குவாதம் ஆயிடுச்சு. எந்த டைம் இதெல்லாம், எந்த டைம் அவர் சத்தியம் குத்துருக்கிறாரு அந்த அப்பத்தியம் வேணாங்களா? பாருங்க 24 வசனம் 22 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. என்ன செய்யப்பாரா, இதோ இந்த பாத்திரம் இதோ இந்த அப்பம் உங்களுக்கு பிடிக்கப்படுகிற அப்பம், இது வந்து உலகத்தின் பாவத்துக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய ரத்தம் புதிய பிடிக்கப்படுகிறது சொல்லி பேசுகிறாரு. அவங்க என்ன பண்ணாது, பெருசா பெருசா எடுத்து சீரியஸ் ஐயோ ஆண்டவர் என்ன சொல்றாரு இது விஷயம் நடக்க போதுன்னு சொல்லி அது கேட்கல. அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா 24 வசனம் படிக்கும் போது தங்களுக்குள் எவன் பெரியவன் என்று என்ன பண்ணாங்களா? அப்ப பாக்கும்போது கடைசியில கூட இந்த நிலைமையான பின்பு கூட பேதுரு எவன் யாக்கோப எஸ்தம் தொடர்கிட்டு போறாரு இல்லைங்களா, அங்கே கூட இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு மணி நேரம் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்றாரு. அங்க கூட 3 டைம் நல்லா வந்து பாக்கும்போது என்ன பண்ணுங்க நல்லாவே. அப்ப என்ன கடைசி நேரம் வரைக்குமே என்ன அவளை பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த நைட்ல காட்டி கொடுக்க போறாரு. அந்த யூதாசிட்ட வந்து போ வேலை சேர்ந்து போயிடு பரவாயில்ல, அவருக்கு அநேக சான்ஸ் நீ சேர்ந்து போ அந்த வேலை சொல்லும்போது கூட அவங்களுக்கு என்ன ஏதோ வாங்க அனுப்புறாருன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க வந்துச்சுமா. அப்ப யா இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய என்ன வேற எங்கேயோ இருந்திருக்குது. இயேசு சொன்ன வார்த்தைகள்லாம் கரெக்டா என்ன பண்ணல, அவங்க விஷயத்த யோசிக்கல. அப்ப பாக்கும்போது கடைசியில சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கல. சடனா அப்பதான் பாத்தீங்கன்னா யூதாஸ் வந்தாரு, அப்புறம் எல்லாம் போர் வீரர் வந்தாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா நிக்கும்போது அதிர்ச்சி ஃபுல்லா ஏதாச்சும் சொல்லாங்க. அதனாலதான் எல்லாம் ஓடிப்பட்டாங்க அவரை பாத்தீங்கன்னா பேர் எடுத்து கத்தியது ஏதோ ஃபைட் பண்ணி போயிட்டார். என்ன ஒண்ணு அவங்களுக்கு புரியல, சடன் ஆச்சு. அவங்க நினைச்சு பார்க்காத நேரத்தில் சடன் ஆச்சு பாத்தீங்கன்னா ஏசு கிருஷ்ணா பண்ணிட்டார் கம்ப்ளீட்டா. அவரு காட்டி கொடுக்கப்பட்டு தீர்க்க தரிசனத்தின்படி அந்த நாளே அவர் காட்டி கொடுக்கப்பட்டு போயிட்டார். ஆனா இது எல்லாமே ஏசு கிறிஸ்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டார். யாருக்கு? சீடர்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்னாரு. நான் முன்னெச்சரிக்கையா சொல்றேன் பாருங்க, எருசலேம் போகும்போது சொல்றேன், அதனால கேட்கல. அதனால என்ன பண்ண பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சொல்றது வேண்டாம். இவங்களுக்கு லாஸ்ட் பீரியட் வரைக்கும் என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா பந்தியில கூட யார் பெரியவன் சொல்லி என்னதா இருந்துச்சு, எப்படி எதுக்கு பெரியவன் எப்படி எந்த எப்படி வந்திருக்காங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த எண்ணம் எப்படி வந்திருக்கோம் நினைக்கிறீங்க, மேல இறையில இந்த எண்ணம் எப்படி வந்திருக்கும், தங்களுக்குள்ள யார் பெரியவன் என்ற எண்ணம் எப்படி வந்திருக்கும், ஏன்னா இருக்கிறாங்க எங்க மேல இறையில அந்த வசனம் இருக்குது தங்களுக்குள்ள யார் பெரியவன் சொல்லியிருக்கு. அப்ப நெக்ஸ்ட் அதே அட்வைஸ் பண்ற என்ன அட்வைஸ் பண்ற பாத்தீங்கன்னா புறஜாதிகளை வந்து பெரிய என்ன சொல்றது பாருங்க அந்த
பிரஜாதிகளின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடை காரனை போலவும் இருக்க கடவுள். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்?
பாத்தீங்களா, அப்ப என்ன பாத்தீங்கன்னா, பந்தி இருக்கிறவன் பெரியவனா இல்ல பணிவிட செய்யறவன் பெரியவனா கேக்கும்போது, பந்தி இருக்கிறவன் உக்காந்து இருக்கவன் சாப்பிடுறா பாருங்க, அவங்க தான் பெரியாள் சொல்லி பேசுறான். அவ இப்படி பேசிட்டு பாருங்க என்ன மாதிரி இருக்கு. நம்ம கிரைஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அநேக தடவை தன்னுடைய மரணத்தை பத்தி பேசும்போது அவங்களுக்குள்ள அந்த எண்ணம் வரல. அப்ப அவங்களுக்குள்ள நான் நான்ன்ற கேரக்டர் தான் இருக்குது. அது மாட்டம் இல்ல, தங்களுக்குள்ள யார் பெரியவன் சொல்லி இமேஜ் பண்றாங்க, ஒருத்தர் வச்சு வச்சு ஒருத்தர் ஒருத்தர் வச்சு கம்பேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. அப்பதான் ஏசுக்குள்ள சேவை பண்றாரு தெரியுங்களா. அதான் நம்ம பாத்துங்கண்ணா அவங்களுடைய பாதத்தை உக்கார. சோ அந்த நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா அவங்க அந்த மைண்ட் எடுத்து போடணும். இது ஒரு ரோல் மாடல் சபைக்கு கொடுக்கணும். என்ன பண்றது பாத்தீங்கன்னா, அது நம்ம பார்த்தோம் நேத்து, அவர் எவ்வளவு பெரிய கிங் தெரியுங்களா, ராஜா தெரியுங்களா, நம்ம ராசுரஸ் நம்ம பாக்குறோம். யூனிவர்சலே அவர் சொந்தமா எழுதிச்சுக்கிறார் தேவன் என்னங்களா. அவ்வளவு பெரிய ஆள் வந்து அந்த கீழே உக்காந்துட்டு அந்த பாத்திரத்தை கையில எடுத்துக்கணும், தண்ணி ஊத்திட்டு இடுப்புல துணி கட்டிட்டு அந்த கச்சை கட்டிட்டு அவரு கீழே உக்காருன்னு சொன்னா தூதர்கள் எப்படி இருந்திருக்கும் பாக்கணும். திங்க் பண்ணி அவ்வளவு ஆயிரம் எத்தனை பூமி நமக்கு தெரியாது, 49 சொல்றோம் நம்ம கரெக்ட்டுங்களா, அங்க ஒரு கணக்கு நம்மளுக்கு வரதுனால 49,000 வருடங்கள் நம்ம தாண்டி வரோன்றது ஒரு பெரிய பிளான் இருக்குது. 50,000 வருஷம் தேவடைய தெய்வீக திட்டம். ஆனாலும் அதுக்கு முன்னாடி யார் இருக்கிறாங்க, தூதரமா இருக்கிறாங்களா, எவ்வளவு காலமா தூதர் நமக்கு நல்லா, அதுக்கு பைபிள் எவிடன்ஸ் இல்ல. தூதரங்களுடைய லிமிட் தூதருடைய அந்த ஏஜ் தூதர் விஷயம் பைபிள் இல்ல, அது அங்க போனதான் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நம்மளுக்கு 10th இந்த உடம்பு அது புரிஞ்சுக்கிட்டு, அதனால தெய்வீக சம்பவத்துல வாங்கன்ற. அப்போ அந்த தூதரங்களுக்கெல்லாம் அது ஐ ஆர்டர்ல, அதான் 4 ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர்ல மேல ஆர்டர் மிகாயல் தூதன். அவருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா எல்லா கிரியேஷன் பண்ணவர் வந்து இந்த ஆஸ்திரேலியால சாதாரண மீன் பிடிக்கிற மனுஷனுடைய கால் பிடிக்கிறாங்க சொல்லும் போது அதுதான் அந்த தூதரங்களுக்கு மிகப்பெரிய பாடமாற்றம். என்ன அவர் செய்யறாரு நம்ம நினைக்கிறோம், பாதை வந்து பாத்தீங்கன்னா அப்படி கால் எடுத்துட்டு வேண்டாம் இருப்பா தண்ணி விடுத்துட்டு போயிட்டு வந்து நினைக்கிறீங்களா. எப்படி அவர் சேர்ந்திருக்காரு ரசிகர்கள் ரொம்ப அருமையா பேசுறதை பத்தி அநேக ஆர்டிகல் இருக்கு பத்தி சவர் கொடுத்திருக்காங்க. இந்த எல்லாம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நான் நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் பேசிருந்தேன், இன்னொரு பாயிண்ட் இப்ப சேர்த்து பேசுறேன். நேற்று ஒரு பாயிண்ட் நான் நிக்க வச்சிருந்தேன், எதுக்கு கால் குழம்பு சும்மா உட்காந்துருந்தாங்க, ஏதோ ஒரு பாயிண்ட் விட்டு இருந்தேன் இல்லைங்களா, எதுக்கு கால் குழம்பு சும்மா உட்காந்தாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் சைலண்ட், யாரும் அதான் பேசல, ஆனா பேச மாட்டோம் அவசரப்பட்டு பேசுறேன். ஏன் சைலண்டா உட்காந்து அப்ப எப்படி ஒரு கல்வி இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா, பாதம் அந்த காலத்துல நம்ம தார் விட மாதிரி இல்ல, தாரெல்லாம் போட்டு ரொம்ப அருமையா எல்லாம் இல்ல, அந்த கருடு மோல்டான ஒரு வழிகள் தான் அந்த காலத்துல இருந்தாங்க. அப்படி போயிட்டு வரும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த காலெல்லாம் ஃபுல்லா அழுக்காயிரும், டஸ்ட் ஆயிரும் ஃபுல்லா. அப்ப எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சில சில டஸ்டும் சில மண் தூளெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கால் பாதத்துல ஒட்டிக்கும் அப்படிலாம். அவ பார்க்கும்போது இது வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, என்ன செஞ்சிட்டாருன்னா ஒவ்வொரு பாதத்தை எடுத்து அவர் உக்காந்துட்டு உக்காந்து கழுவுனா இருக்கும், அது இருக்கிற ஒவ்வொரு அழுக்கெல்லாம் எடுத்தாரு, எடுத்து கிளியரா தொடச்சிட்டாங்க. சரி, இப்படி எடுக்கும் போது சீடுங்க வந்து பாத்துட்டு ஏன் சிலண்டர் இருந்தாங்க, காரணம் என்ன? அப்போ கூட அவங்க என்ன நினைச்சா பாத்தீங்கன்னா, ஆண்டூர் என் காலு கழுவுறதுனால அப்ப நாதா பஸ்ட் எதுல யோசிச்சு பாருங்க, அந்த எண்ணத்தை அதான் சிலண்டாங்க எல்லாமே. அப்ப கால கழுவு பாத்துருக்காங்க, அவ நெஸ்ட் இன்னொருத்தர் கால கழுவு யோகன் கால கழுவுறாங்க. அப்ப அவர் நினைக்கிறாருன்னா அப்ப நான் நெஸ்டம் நெஸ்ட் நாதா அந்த இதா ஒருத்தவங்க அதிகாரம் கொடுத்து இப்படியே எல்லாருக்கிட்டே போயிட்டே இருக்குது. இப்ப ஆனா எல்லாருமே அதே ஆஸ் மைண்ட்ல உட்காந்துக்கிறாங்க, ஏன்னா எனக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருவாரு. ஆனா பேசிட்டு வரும்போது கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் தாங்க முடியல, மாறி ஆயிடுச்சு. அது சொல்ற நான் பாத்திரமான இல்லையா, எதுக்கு எனக்கு வந்து நீங்க பாதத்தை கழுவுறீங்க, நான் ஏமாத்திரம் கேட்கும் போது அப்ப சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, பாரு நான் கழுவா விட்டா உனக்கு என்னிடத்துல பங்கு சொன்ன உடனே அப்போ என்ன அர்த்தத்துல அவர் வந்து சரி என்ன இல்ல தலைப்புல கழுவு சொன்னார், எது சொன்னார் நினைக்கிறீங்க? அந்த ஒருவேளை ஒரு கால் கழுவுனா எனக்கு என்ன அது வாய்ப்பு, நான் எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்காத, நான் ராஜாவ மாட்டேன் எண்ணத்துலதான் அவரும் அன்னைக்கு சொல்லுங்க, ஏன்னா தெரியாது முழுமையா தெரியாது. அந்த மாதிரி எண்ணத்துல இருக்க கூட பாதத்தை வச்சு கல்லூரிக்கான்னு சொன்னா மிகப்பெரிய இது கூட ட்ரூத் நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பாடலாம் இந்த பாடம் என்ன புரிக்குது, ஆண்டவரும் போதராகி நானே செய்ய முடியும் செய்ய சொன்னாரு, என்ன புரியுதுங்க கேட்டிருப்பீங்க பண்ணுங்க. ஆனா இது எதுக்கு செய்யறது நான் பார்த்தேன், இந்த மாதிரி சீடர்களுக்கு வந்து அநேக சஜிதை கொடுத்திருந்தாலும் அதை வந்து அவங்க புரிஞ்சுக்காம பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அப்படியே வாழ்ந்துருந்தாங்க. கடைசி மூமெண்ட்ல தெரிஞ்ச விஷயம் நடந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு எதுவும் கிரகிக்க முடியல. சிறுவை சொல்ல போனா தேவன் ஒரு மிகுந்த கிருபை ஏற்படுத்தினா யாருக்கு அவங்களுக்கு அது நீ, அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணாங்க உணர்ந்து, இனிமேல் என்னைக்குமே முடியாதெல்லாம் தவறுகள் நம்ம செய்யக்கூடாது என்று உணர்ந்து, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா பெந்த கோஷனுக்கு அப்புறம் வாழ்ந்தாங்க வாழ்க்கை ஸ்டார்ஸ் ஆயிட்டாங்க என்னங்களா, அந்த 12 ஸ்டார்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க இப்ப கூட நம்மளுக்கு முன்மாதிரியா நிக்கிறாங்க, இப்ப வரைக்குமே அவங்க எல்லா வேலையும் சேர்ந்துருக்காங்க உயர்த்துறது. முதலாம் உயர்த்தது பங்கு ஆயிட்டாங்க. அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்தை பார்த்துட்டு நம்ம பேதுருவியோ யோவானையோ வந்து நம்ம என்ன பண்ணல, அவர் கீழே வச்சு நம்ம பேசல. ஆனா யாரு வச்சாரு பைபிள்ல இதெல்லாம் நடிச்சு அந்த காலத்துல சொல்லி ஏன் பைபிள் எழுதிச்சாருனா, இது கண்டிப்பா நமக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்படி நான் இதுல நம்ம என்ன பாடத்தை கத்துக்கலாம் பார்க்கும்போது, முக்கியமாக இந்த ஒரு இடத்துல நீங்க பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அநேக வார்த்தைகள் சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கல. ஆனா நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா சில பேர் வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கொஞ்சம் சத்தியம் கேட்டாங்க, ஆனா சொல்லாத ஆட்கள் எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துக்கு என்ன சிம்மல் செய்தாங்க. நான் செத்துருவன் சொன்ன உடனே சீருங்க நினைக்கிறோம், அப்ப செத்துருவாராம், அதுக்கு தேவையான சில நம்ம என்ன பண்ணலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கலாமே சொல்லி யோசிக்கல. ஆனா அது கரெக்டா சில பேர் சொன்னாங்க இல்லீங்களா, சீக்ரெட் சீடர்கள் சொல்லலாம், நாங்கள அது ரகசியமான சீடர்கள் சொல்லலாம், வெளிப்படையான சீடர்கள் இல்லை. யாருங்க அது? நிக்கோதேம், அப்புறம் அரிமத்னாக யோசிப்பு, அப்புறம் மரியா. நீங்க மரியா பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை அவங்களும் கேட்டாங்க. இதே மாதிரி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்து ஆகிறதுக்கு முன்னாடி விஷயம் கேட்டாங்க, கிரியை செஞ்சுட்டாங்க கரெக்டா என்னங்களா, அந்த பாதத்தை தேல போய் போட்டுட்டாங்க. யோசிப்பு என்ன செஞ்சாரு பாத்தீங்கன்னா, இடத்தே கொடுத்துட்டாரு, இடத்த அந்த கலரே கொடுத்துட்டாரு. இவரு காஸ்ட்ல என்ன பண்ணிட்டாரு, பர்ஃபியூம் தான் கொடுத்துட்டாரு. யாருங்க நிக்கோதேம். அப்படி இயேசு கிறிஸ்துடைய மனத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா, வெளிப்படையா இல்லாத இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டாங்க. அப்போ கேட்டவங்க ரொம்ப பேரு சீடர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை பத்தி அவங்க என்ன பண்ண அந்த டைம்ல எதுவுமே செய்ய முடியாம அவங்கள பத்தியே ஓன் திங்கிங் யூஸ் பண்ணாங்க. ஆனா கேட்டவங்க கொஞ்சம் பேர் சில பேர் அந்த உண்மையை காமிச்சாங்க. அதே போல பார்க்கும்போது நம்ம வந்து வேத வசனத்தை நம்ம வந்து தேவன் தெய்வீக திட்டத்தை நம்மளுக்கு புரி வைக்கிறாரு. அது புரி வைக்கிறோம், நம்ம தேவனுடைய திட்டத்தை வந்து ஒவ்வொரு சகோதரம் மூலமா தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறாரு. அதனால கேட்டதுனால நம்ம கேட்டதுனால நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஆகுது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ரெண்டாம் அதிகாரம் ரோமர்ல, ரோமர் ரெண்டாம் அதிகாரம் வசனம் 13 வசனம்,
உண்மைகள்
பேசலாம். ஆனா அது கேட்கும் போது அது கவர்மெண்ட் கேட்காது விட்டா அதை கண்டிப்பா செய்ய முடியாது. அதனால இங்க பாக்குறோம் நம்ம வசனம் காமிச்சு இல்லைங்களா, கேட்ட வசனத்தை அவன் உணராதபடிக்கு பொல்லாங்கன் அவன்கிட்ட எடுத்துடுறா. எடுத்ததுனால அங்க என்ன நோக்கத்துக்காக கிட்ட அந்த வசனத்தை அவன் கிரியை செய்யாம விட்டு விடுறதுனால அது வெளியருகி விடப்பட்டனங்களா, அது விதையாக மாறிடு. அப்ப பார்க்கும்போது என்ன பாக்கறோம்னா, நம்ம எவ்வளவு கேட்கறோம் முக்கியமே இல்ல, ஏன்னா நம்ம எவ்வளவு கேட்கறோம் அதுக்கு நமக்கு தேவன் தரணும். சோ பாக்கும்போது இங்க என்ன கேட்டாங்க சீடுங்கன்னா பாத்தீங்கன்னா, அந்த மரணத்தை குறித்து அவன் கேட்கும் போது அவங்களுக்குள்ள என்ன சந்திரிச்சு பாத்தீங்கன்னா, நான் 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 எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து உலகத்துல எல்லா மனுஷங்க இருக்குங்களா, மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே நம்ம சொல்லலாம். சில டைம் எனக்கெல்லாம் அந்த பெருமைன்ற குணம்லாம் எனக்கு இல்ல, நான் முதலுமே தான் தேடுறதுல அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்மளுக்கு தெரியாது உங்களுக்குள்ள அது இருக்கும், எப்போ இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு அதுக்குள்ளதான் இருக்கும். ஆனா கண்டுபிடிச்சிடணும், அவ்வளவுதான், கண்டுபிடிச்சு வழிகிட்டா தான் போதும். அப்போ எப்படி இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை குறித்து எல்லா விஷயம் கேட்கும்போது அவங்க எப்படி அப்படியே வாழ்ந்துட்டாங்களோ, நம்ம கூட கரெக்டா அப்சர்வ் பண்ணுவீங்க, கவனிச்சு பாருங்க. மெமோரியல் மெடிடேஷன்ஸ் காலம் வரும் அந்த ஒரு 4 மாசம், இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நமக்கு அறியாமை பல விதமான சோதனை வரும். அந்த நேரத்தில் தேவன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அட்வான்ஸா கூட்டி நம்ம சத்தியம் கொடுத்துருவார். எல்லா எக்லிஷாலையும் எல்லா கான்சன்ட்ரேஷனுக்குமே அருமையான ட்ரூத் வந்து அவர் சைடுல என்ன தரணும் அதெல்லாம் கொடுத்துருவார். ஆனா கொடுக்கும்போது நம்ம வசனத்தை உக்காந்து கேட்டு இருப்போம், ஆனால் நம்ம உக்காந்து கேட்டு நினைப்போம், ஆனா உக்காந்து கேட்டு இருக்க மாட்டோம். இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கோம் இங்க, ஆனா கேட்டு நம்மளுடைய இருதயம் எல்லாம் ஒரே இடத்துல இருக்குதா பார்த்தா இருக்காது. அப்ப என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, உக்காந்து கேட்கறோட இருதயம் 4 விதமா இருக்கு என்னங்களா, 4 இருதயத்தை கொண்டு உக்காந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே. அதுதான் இயேசு அங்க பேசினேன் என்னங்களா, அது சில விதைகள் வந்து வழியில விழுந்துருது, சில விதைகள் என்னங்களா பாறை மேல, சில விதைகள் என்னங்களா முள் செடியில, சில விதைகள். அப்போ முள்செடியில விழுந்தது அந்த வெளியில விழுந்தது பாத்தீங்கன்னா கேட்கும் போதே போய் இரச ஆயிடும். ஒரு சப்ஜெக்ட் கேட்கும் போது முழுமே நம்ம ஒரு உட்காருவோம், அந்த ஒரு உட்காரும் போது நம்ம யோசிச்சு இருப்போம் விஷயம் என்ன, வசனம் தான் கேட்டுக்கிறான் நினைச்சுக்குவோம், ஆனா வசனம் கேட்டு இருக்க மாட்டோம். சடனா நம்ம வீட்டுல ஏதோ வேலை விட்டு வந்தமே அப்படி மைண்ட் போவாங்க. ஆனா எனக்கு யாரோ ஒண்ணு சொன்னாங்களே எனக்கு ஞாபகம் வரலன்னு அது யோசிப்போம். பொதுவா சத்தியங்களை கேட்கும் போது நம்மளுடைய மனநிலைமை வந்து அங்க இருக்காது. யார் அதை டிவைட் பண்றதுன்னு பார்க்கும்போது இந்த சத்திய ரீசார்ஜ் தானே பிரச்சனை, சத்தியம் ரீசார்ஜ் பண்ணாக்கா. அதனால பார்க்கும்போது சாத்தான் அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய திசை திருப்பறதுக்கு அநேக வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஸ்பஷ்டிங் நடக்குது. கிளாஸ் கேட்கும் போதே நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய எல்லா எண்ணமும் பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல நடக்கிற விஷயம், இல்ல யாரோ சொன்ன விஷயம், இல்ல வேலையில நடந்த விஷயம், எல்லாமே இப்பதான் கொண்டு வரும். சடன் அப்படி தூக்க வர மாதிரி ஆயிட்டு இருக்கும். பார்க்கும்போது அந்த இடத்துல ரொம்ப ஜாகிரதா இருக்க வேண்டியது பாக்கணும். ஆனா வசனத்தை கேட்டு சரி ஓகே நான் வாழ்க்கை நடத்துறது போயிட்டு வெளியே போயிட்டேன் வச்சுக்கோங்களேன். அதனால பார்க்கும்போது கேட்டது வீட்டுல மெடிடேஷன் பண்றதுல போயிட்டு என்னங்களா ரொம்ப அருமையான கிளாஸ் இருந்துச்சு நம்ம சொல்லுவோம். ஆனா வசனத்தை போயிட்டு என்ன சொன்னாங்கோ, அது என்ன கருத்தா இருந்துச்சு, அதுக்குள்ள என்னென்ன பாடம் இருக்குன்றதுக்கு உக்காந்து அசை போடாம விடுறதுனால நமக்கு மனசுல என்ன தேவன் சொல்லி கொடுத்தாருன்றதுக்கு பாருங்க. நம்ம அவ்வளவு பணம் கேட்டிருப்போம், அநேக பாடம், ரொம்ப பணம் கேட்டிருப்போம். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் சில விஷயம் சில வருஷத்துக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி பண்ணிக்கிறேன். நம்ம வருஷத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு கிளாஸ் இல்லைங்களா நம்ம கேட்கறோமா மினிமம் எப்பமா மூணு கிளாஸ் சொன்னா மாசத்துக்கு 12 கிளாஸ் இல்லைங்களா, ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் இருக்கு இல்லைங்களா இல்லைங்களா, ஒரு வாரத்துக்கு மூணு கிளாஸ்னா 10 வாரத்துக்கு 30 கிளாஸ் இல்லைங்களா, 52 வாரத்துக்கு எவ்வளவு கிளாஸ் கேட்போம் யோசிங்களேன், கணக்கு போட்டு சொல்லுங்க நீங்க தான் எழுங்க 156 கிளாஸ், 156 கிளாஸ் கேட்போம் வருஷத்துக்கு கரெக்டுங்களா. இது எது வரியோ எக்லேஷா இது எக்லே இது என்ன சொல்றது கன்வென்ஷன் எல்லாம். அப்ப எவ்வளவு கிளாஸ் கேட்டோம்ன்றது நம்ம ஐயோ நம்ம ரொம்ப அருமையான கன்வென்ஷன் தான் இருந்துச்சு, கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தா சொல்லி இருப்பாங்க அவசரம். ஆனா அந்த கிளாஸ் கேட்டு என்ன பலன் கொடுத்தோம் சொல்லி உக்காந்து யோசிச்சிருக்க மாட்டோம். அங்க கேட்ட மாதிரி தான் தெரியும் ஆனா யோசிச்சிருக்க மாட்டோம். அப்ப என்ன செய்தாங்க பாத்தீங்கன்னா இந்த சீடர்களை வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக இங்க வசனத்தை கேட்டாங்க இயேசு கிறிஸ்துவை மன்னிக்கிற பத்தி, நம்மள மரணத்தை பத்தி இயேசு கிறிஸ்துவை சிந்திச்சிருப்போம் ஆனா அதை சிந்திக்க மாட்டோம். வீட்டுல போய் தெரியும் மெடிடேஷன்ஸ் டெய்லி அதே மெடிடேஷன் பண்ண மாட்டோம். அந்த நேரத்துல நம்மளை பத்தி யோசிப்போம். துணிகரமான சில பாவங்கள் இந்த நேரத்தை தான் நம்மளுக்கு செய்யறதுக்கு சாத்தான் நம்மள யூஸ் பண்ணிடுவோம். அவர் ரொம்ப கெட்ட ஈவில் தாட்ஸ், அநேக கிளாஸ் கேட்கும் போது ஈவில் தாட்ஸ் வந்துட்டு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க கேள்வி கேட்பாங்க புதர் நான் கிளாஸ் கேட்கும் போது எனக்கு என்ன இருக்குது உட்கார முடியாம சில சூழல் ஆகுது, எனக்கு சில ஈவில் தாட்ஸ் வருது, எனக்கு முடியல உட்காரத்துக்கு. சிஸ்டர் சொல்லுவாங்க எனக்கு வேற விஷயம் அப்சர்வ் பண்ண முடியல, எனக்கு வந்து வசனம் கூட சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. காரணம் ஒரே ஒரு காரணம் தான், அந்த வசனம் அதை காமிச்சோம் உங்க பொக்கிஷம் எங்க இருக்குமோ அங்க என்ன இருக்கும் உங்களுடைய இதயம் வெளியே போயிட்டு ஐயோ நான் கொழும்புக்கு என்ன செய்யறது என்னங்களா, இந்த ட்ரெஸ் என்ன பண்றது, அங்க கல்முடி இருக்கிறது, அது புல்லா யோசிப்போம். புல்லா அதை பத்தி ரொம்ப பெருசா யோசிப்போம், அதை பத்தியெல்லாம் கவலைகள். அதான் சொல்றாரு என்னங்களா முள் செடியில விழுந்து செடியில விதை என்ன செஞ்சு என்ன பண்றது இல்லைங்களா, அது உள்ளக கவலை அதிகமாயிட்டு இருக்கும். பாருங்க இது எப்படின்னு பாக்கலாம். கரெக்டா இந்த 4 மாசமா கிளாஸ் கேட்க மைண்ட் எல்லாம் ரெடி பண்ண வரும். மீண்டும் 8 மாசம் அந்த 8 மாசம் இதுதான் அதிகமா இருக்கும் எதுங்க. அப்ப 8 மாசம் அது அதிகமா 4 மாசம் இது அதிகமா இருந்துச்சுன்னா அது கரெக்டா இருக்குமா, நீங்க பாருங்க டெய்லி எழுதுனா போன அது பண்ண இது பண்ண அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. ஆனா அது அதிகமா மெடிடேஷன் எங்கதான் போயிட்டு இருக்கும், அதான் போயிட்டு இருக்கும். இங்க என்ன பார்க்கும் போது ஒரு தனி ஒரு ஜீல் வருது பாத்தீங்களா இந்த மெடிடேஷன் டைம்ல, அது ஒன்னும் புரோஜனன்ற தேவன் தெரியுங்களா. எதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல கிறிஸ்துமஸ் வந்தாங்க என்ன பண்றாங்க, ஐயோ எங்களுக்கு என்ன வருது கிறிஸ்துமஸ் வருது எங்களுக்கு கரெக்டுங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் அவங்க சில பண்டிகை செய்வாங்களா, ஈஸ்டர் பண்டிகை செய்வாங்க, ஈஸ்டர் பண்டிகை வருதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தனி ஜீல் கட்டுவாங்க போறோம். அந்த ஜீல் மாதிரி நம்ம இந்த ஜீல் வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லையா. பார்க்கும்போது இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் அவங்க என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே இருதயத்தோட வசனத்தை கேட்கிற அந்த சகோதர சோரிகள் உண்மையான ஆர்ட் அவங்க என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, நீங்க சங்கீதம் 1:1 படிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே டே டு லைஃப்ல செய்வாங்க, டே டு டே லைஃப்ல வந்து அப்படியே பிராக்டிக்கலா நான் கொண்டு வரணும் என்ன சொன்னாரோ அதை கொண்டு வரணுன்றது என்னத்தோட செய்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்க வசந்தா இருக்குதுன்னா அது தண்ணி பக்கத்துல இருக்கிற மரம் இருக்கு பாத்தீங்களா, எப்படி இருக்கும் நம்ம செழிப்பா இருக்கோம்ல அப்படி அங்க லைஃப் இருக்கும். சோ எவ்வளவு கிளாஸ் கேட்கிற முக்கியம் இல்ல, கான்சன்ட்ரேஷன் ஆன பின்பு நமக்கு அநேக சத்தியம் கொடுக்கிறார் தேவன். இந்த மரணத்தின் விஷயம் கூட ஒரு ஒரு வருஷம் தேவன் புது புதுசா வெளிப்படுத்துறாரு. ஆனால் நம்மள வந்து கேட்கிற எண்ணத்தோட இருக்கிற மாற்றம் அல்ல, போய் சிந்திக்கிறவன் நம்ம அதுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் என்ன இருக்கு. ஒருவேளை பாத்தீங்கன்னா பேதர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, நீ சாக கூடாதுன்னு சொல்லிட்டாரு, என்ன சொல்றாரு, உன்னை நீ வெறுக்காமல் அப்படின்னா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து என் பின்னாடி வர விரும்பினால் வாங்க. அப்போ நம்ம டெய்லி நம்ம என்ன யோசிக்க வேண்டியதாக பாத்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லிட்டோம் தேவன்கிட்ட, பிதாவே இதோ உங்க சித்தம் செய்ய வருகிறோம் சொல்லி இயேசு சொன்னது போல நம்மளும் சொன்னோம். ஆனால் இப்ப நம்ம என்ன யோசிக்க வேண்டியதாக இப்ப நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம், மானத்தை பாஸ் பண்ணி போற டைம் நம்ம இருப்போம். அப்ப பிதாவே சித்தம் செய்கிறோம் சொல்லி நம்ம வந்தோம், நம்ம சொந்த சித்தம் செய்ய மாட்டோம்னு சொல்லி வந்தோம். ஆனா இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது தெரியுங்களா, டெய்லி நான் சித்தம் செய்தனா இல்லையா, நான் சித்தம் உள்ள கொண்டு வந்து வச்சுட்டேனா, அதான் கேக்குறா இயேசு கிறிஸ்து உன் சித்தத்தை பிரச்சனை பண்ணி எடுத்துடுனே. அப்ப நம்ம என்ன செஞ்சிருப்போம் தெரியுங்களா, போன வருஷம் லார்ட் சஃபர்ல கை போட்டு தெரியும், இன்னைக்கு வரைக்குமே நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்மளுடைய சித்தெல்லாம் சேர்ந்துக்கின்னு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஜீல் அன்பு இருக்கிற மாதிரி வந்து நான் ஆண்டவருடைய அந்த சமூகத்துல உட்காந்துட்டு அந்த அப்பத்துல நான் பங்குபடுறேன்னு சொன்னா அது நியாயமா இருக்குமா, நியாயமா இருக்காது. அவங்க அதான் சொல்றாரு, உன் சொந்த சித்தம் நீ வெறுத்துறேன்னு சொன்னா அது எங்க நம்ம பாக்குறோம் பாத்தீங்கன்னா, தினந்தோறும் நம்ம பஸ்கா அனுசரிக்கலாம் தெரியுங்களா, வருஷத்துக்கு ஒரு அனுசரிக்கிறது வந்துட்டு அது முக்கியமாக நோக்கத்தோடும். ஆனா தினந்தோறும் இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை எப்படின்னா அவர் மரணம் அடிச்சது, அதுல நம்ம பங்கெடுக்கிற விஷயம் தினந்தோறும் செய்யலாம். எப்படின்னு பார்க்கும்போது நம்ம சித்தம் செய்யாமல் அவர் சித்தம் நம்ம செய்யலாம். அப்படி தினந்தோறும் நம்ம ஒரு கரெக்டா ஒரு அக்கௌண்ட் ரெடி பண்ண நினைச்சுக்கீங்களேன், அப்போ அந்த நாள் வரும்போது நம்ம என்ன சொல்ல பத்தினா தைரியமா கொஞ்சம் முன்னாடி போலாம், எங்கன்னா கிருபா செஞ்சுட்டு போலாம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை பத்தி நம்ம கேட்கிறோம், அநேக சப்ஜெக்ட் படிக்கிறோம், ஆனா அன்னைக்கு மாட ஒரு புதி சடன் தான், அன்னைக்குதான் நம்ம வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணிருப்போம், என்ன மிஸ்டேக் வந்திருப்போம், அதெல்லாம் வருஷம் பார்த்துருக்கீங்களா, இந்த வருஷம் சிலை நம்ம என்ன செய்த கரெக்டுங்களா. ஆனால் நீங்க ஒரு ஒரு நாள் நம்ம ஒரு ஒரு நாள் நம்ம அதை செய்ய நினைச்சுக்கீங்களேன், அதனால நம்ம சொல்லலாம் தேவன் சித்தம் செய்யறதுக்கு நம்மள டெய்லி நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணனா இந்த நாள் வரும்போது நம்ம என்ன செய்ய பாத்தீங்கன்னா, தேவனே இந்த சித்தம் வந்து நான் உங்களுடைய சித்தம் வந்து நான் எனக்கு கொடுத்த பாத்திரத்தை நான் நிறைவேற்றி முடிச்சேன், ஆனா இந்த வருஷம் எனக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சித்தத்தை எனக்கு தெரிவிங்களோ நான் என்ன பண்றேன் அதோ கன்ஃபியூட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் மனுஷன் இருப்பாரு, நம்ம திரும்ப வந்து நம்ம அந்த பாத்திரத்தை கைப்பட நினைக்கலாமா, அப்படி முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, தேவன் சித்தம் நம்ம கொடுக்குறாரு, சத்தியம் கொடுக்குறாரு, ஆனா தினந்தோறும் நம்மளுடைய ஹோன் வில்ல எடுத்து அந்த தேவன் சித்தத்தில் எட்ட முடியாது. அப்ப அந்த ஹோன் வில்ல சத்தியத்தை சித்தத்தை நான் எடுத்திருக்கான்ற எண்ணத்தோடு தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும், வரத்துக்கு ஒரு தைரியம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ ஹோன் வில்னா என்னங்க, சொந்த சித்தம் என்ன பாக்கிறோம்னா பேசிக்ல எக்கச்சக்க விஷயம் பார்த்துடணும். சொந்த சித்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான், நம்ம நினைக்கிற விஷயத்த நம்ம செய்யக்கூடாது, நம்ம நினைக்கிற விஷயம் நம்மளுக்கு கரெக்டா பார்வையை தெரியும், நம்ம நினைக்கிற விஷயம் செய்யாம அவர் நினைக்கிற விஷயம் செய்தா போதும். அதான் அநேக ட்ரூத் இருக்கு நமக்கு, தலையை விட்டுடுன்றாங்கல்லா, எவங்களை வெளிப்படுத்த படிக்கலைங்களா, தலையை நீங்க வெற்றி தலையை சிறுசேத பண்ணவர்கள் சொன்னா இது கிறிஸ்டுக்கு பிடிக்குமா, இந்த கிறிஸ்டுக்கு பிடிக்குமா, நான் செய்யற பேச்சு கிறிஸ்டுக்கு பிடிக்குமா, அது தேவன் சித்தமா, நான் பாக்குற பார்வை தேவன் சித்தமா, நான் செய்யற கிரியை தேவன் சித்தமா, ஆனா சொன்ன இந்த கிரியை தான் செய்யறேன்னு தேவன் சித்தத்துக்கு நான் இதுதான் பாப்பேன் உங்க தேவன் சித்தம் படி, ஆனா அது செய்யலன்றது ஃபீல் பண்ண வச்சுங்களேன், தினந்தோறும் நமக்கு தலை பண்ணலாம். அதனால பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து முதல் தடவை சித்தம் செய்யாத சான்ஸ் தான் செய்ய சொன்னார் இல்லைங்களா, சுசேஷகத்துல நம்ம சில டைம் மிஸ்டேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால பார்க்கும்போது தினந்தோறும் அவன் சித்தம் செய்யாத இருந்தால் ரொம்ப பெரிய தவறாடனா நம்ம ஃபுல்ஃபில் பண்ண மாட்டோம் எதை போயிட்டு. அதனாலதான் அப்போஸ்தல் பவுல் சொல்றாங்க, ஜீவ கொடி என்னங்களா அனுதினமும் என்ன பண்றேன் நானு கர்த்தருக்காக நான் சாவறேன்னு சொல்றாரு, எப்படி சாவறாங்க, சித்தத்தை கரெக்டா கண்டுபிடிச்சார், அதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் மைண்ட்ல வச்சுக்கல, அவர் கம்ப்ளீட்டா டெய்லி வாய்ப்பு கிடைக்கும். நம்மளுக்கு டெய்லி கர்த்தர் சித்தம் செய்யறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குது, அப்புறம் நம்ம சித்தம் செய்யறதுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அப்ப எப்பெல்லாம் நம்ம சித்தத்தை வெறுத்து கர்த்தர் சித்தம் செய்யறது யோசிக்கிற ஒரு டைம். அதனால பார்க்கும்போது வசனத்தை கேட்கறோம் அவ்வளவு முக்கியம் அல்ல, அந்த பலன் கொடுக்கறது ரொம்ப முக்கியமா இருக்குது. சோ பாத்தீங்கன்னா அந்த விதை வந்து நம்மளுக்குள்ள போய் கிரியேட் செய்ய வேண்டியதா இருக்கு பாக்கிறோம். அதனால இங்க முதல் திறன் ஆயிடுச்சுன்னா அந்த வேலை முடிச்சுட்டாங்க. ஆனா அங்க பார்க்கும்போது இயேசு சொன்னார், மரணம் நான் படிக்கிற சொல்லி, ஆனா அவர் அவரை பத்தி யோசிச்சார் என்னுடைய நிலைமை என்ன போறது. அதனால ரெண்டாவது டைம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தை வருது என்னன்னு பாத்தீங்கன்னா, சீடுகளுக்குள்ளவே சில என்னங்களா கருத்து வேறுபாடுகள், நான் பெரியவன் நீ பெரியவன் சொல்லு. அப்ப என்ன இருக்கு இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் முதன்மையை எதிர்பார்க்கறாங்க, அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருந்திருக்குது, அப்போ அந்த லீடர், அந்த லீடர்ஷிப் இருந்திருக்கா உள்ள இல்லீங்களா, இந்த லீடர்ஷிப் சொல்லும் போது என்ன அது, அப்ப லீடர்ஷிப் எப்போ ஒரு மனசுல வரும், எனக்கு எந்த எப்போ வரும், என்ன கேரக்டர் இருந்தா அது வரும், என்ன கேரக்டர் உள்ள வரும், லீடரு இல்ல நான் எனக்கு அந்த அதிகாரம் வேணும் சொல்லி அப்படிதான் என்ன பண்றாங்க ஆதரவு பண்றாங்க பேருமே. அப்ப என்ன கேரக்டர் இருந்தா இதெல்லாம் வந்து பேச்சுல வரும் என்னங்களா, பெருமை இல்லைங்களா, அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிரதர், எனக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கேரு, யாருன்னா என்ன எடுத்துட்டு போட்டுமே, யாருனா முன்ன போய் வேலை செய்யட்டுமே, எனக்கு என்ன அப்படிதான் வசிப்போம். ஆனா இதெல்லாம் நம்ம ஈஸியா விட்டுடுவோம், சில நம்மளுக்கு உள்ள மறைஞ்சிருக்க சில ஒரு பெருமை, அந்த நான் என்ற விஷயம் வந்து இருக்கும். அது எப்படின்னு பார்க்கும் போது ஒரு சகோதரனை கூப்பிட்டு ஒரு ஜபம் செய்யும் போது, எனக்கு ஏன் ஜபம் செய்ய கொடுக்கல, என்னங்களா இது? இந்த தாட்ஸ் பாத்திருக்கீங்களா? எப்ப யாருமே வந்திருக்குமோ? யாரோ ஒருத்தருக்கு ஒரு நாள் சர்வீஸ்ல வந்து ஜப செய்ய கொடுத்து குடுக்கிறதே தான், டக்குன்னு ஒரு யோசனை வரும், எனக்கு ஏன் ஜப செய்ய கொடுக்கறதுல என்ன வரும்? என்ன இப்ப அதுல எனக்கு என்னங்களா, எனக்கு ஏன் ஜப செய்ய கொடுக்கறதுல நினைக்கிறது என்னங்களா? என்ன நினைக்கிறீங்க அதுல? அது என்னங்களா? அது எனக்கு எனக்கு ஏன் ஜபம் செய்ய கொடுக்கல என்ன வரும்? என்னங்களா? அது சகோதரிகள் இல்ல சகோதரர்கள் வந்து கை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கை கொடுத்துருக்க முடியாது. எனக்கு பத்தியா கை கொடுக்கல பத்தியா அவரு என்னங்களா? எனக்கு வந்து கை கொடுக்கல பாருங்களா, அது இதுவும் மறைஞ்சிருக்கிறாங்களா? சாப்பாடு பரிமாறும் போது அந்த சாப்பாடு வந்து போடும் போது நான் உட்கார்ந்து இருக்க எனக்கு கஷ்டம் போடல, அந்த சோரி கஷ்டம் போடுறாங்க என்னங்களா? இது நம்மளுக்குள்ளவே இருக்கிற சில நம்மளுக்கே தெரியாம சில பெருமைகள். அதனால பார்க்கும் போது அந்த மாதிரி சில விஷயத்த எங்க எங்கன்னா ஒழிஞ்சிருக்குதா என்னங்களா? அந்த எண்ணங்கள் என்ற எடுத்து போடுறதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்ப பார்க்கும் போது இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ சிறு குழந்தை போல ஆகாவிட்டால் தேவன் ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்ற விஷயம். அப்போ அந்த அப்பத்துல போய் கைப்படும் போது உண்மையாலுமே நம்ம சிறு குழந்தை கேரக்டர் உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி யோசிக்கணும் என்னங்களா? யோசிச்சு பாருங்க, சிறு குழந்தை ஆகாவிட்டா பரவாயில்ல போக முடியாதுன்னு சொன்னா இப்ப பிராக்ஷன் செப்பில் நம்ம உயிர் போகுது, ஆனா மறைச்ச உடனே நான் மகிமில் இருப்பேன்னு சொல்லி என்ன நமக்கு இருக்குமா? ஸ்பாட்ல இப்ப உயிர் போகுது ஆனா நான் மகிமில் இருப்பேன்னு சொல்லி யோசிக்க முடியுமா? அப்படி யோசிக்கணும்னாக்கா இந்த கேரக்டர் எந்த கேரக்டர்னா சிறுப்புள்ள போல. அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா யோசிச்சு பேசுற என்னங்களா? ரிலேஷன்ஷிப் நினைக்கிறீங்க நீங்க, அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணுங்க, சிறு குழந்தை போல ஆயிட்டு வாங்க. அப்ப என்ன பண்ணுங்க? அப்ப எங்க கவனிக்கிறோம் சிறு குழந்தைனா என்ன அவர் சொல்ல வராருன்னு பாக்கும்போது, சிறு குழந்தைக்கு ஒரு மிக முக்கியமான சில கேரக்டர் இருக்கு. நம்ம அநேக பாடத்தை நீங்க பாத்துருப்பீங்க, சிறு குழந்தைக்கு என்ன கேரக்டர் இருக்குங்க பொதுவா? ஏன்னா என்ன கேரக்டர் இருக்கும் பொதுவா? கிள்ள குழந்தைக்கு அநேக கேரக்டர் இருக்குது, சில முக்கியமான கேரக்டர் என்ன இருக்குங்க சிறு குழந்தை? என்னங்களா சொன்னது அதே செய்யும். அடுத்து வேற சண்டை போட மறந்துட்டு அப்படியே பேசும். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு நீக்ரோ குழந்தை இருக்குது சரிங்களா, கருப்பு குழந்தை. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் குழந்தை இருக்கு. இந்த குழந்தை வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா கடல் ஓரத்துல விளையாடிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெண்டு குழந்தை விளையாடிட்டு இருக்கும் போது இந்த குழந்தை பார்த்தா நீ கருப்பாக்குற பக்கத்துல வரா சொல்லுமா? சொல்ல நினைக்கிறீங்களா? அது என்ன செய்யும்? அது யதார்த்தமான ஒரு சுபாவம். முன்ன பின்ன யோசிக்காம பழிக்கிறோம் போயிட்டு கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மா அழிச்சுட்டா என்ன பண்ண குழந்தை போய் தெரியும் அம்மா கிட்டே போயிடும், அவரை மறந்துடுற ஒரு சுபாவம். அவ பார்க்கும் போது அதுக்குள்ள எப்பயுமே வந்து எந்த இந்த மைண்ட் எல்லாம் வராது. அவர் போக போக வரும் குழந்தைங்க தெரியுங்களா? குழந்தைக்கு வராம மறந்துடலாம். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் வரும். என்ன இது வரும்? ஒரு பொருள் எடுத்துட்டு வரும் அதுக்கு. ஐயோ எந்த குழந்தை அழுவோம். ஆனா இங்க சொல்ற விஷயம் எந்த குழந்தை பத்தி பேசுறாருன்னா, கபடம் கபடம் இல்லாத சில உண்டு குணங்கள், சாஃப்ட்னஸ் சாஃப்ட் ஹார்ட். இருதயம் எப்படி இருக்கா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் அந்த குழந்தை மாதிரி. குழந்தைல வந்து அந்த பக்ஷபாதம் இல்ல, அதுக்கு நான் என்ற கேரக்டர் இல்ல, அது மறக்கும். நம்ம இந்த வருஷம் முழுவதும் எத்தனை டைம் நம்ம பக்ஷபாதமா இல்லாத இருந்தோம், எத்தனை நாள் நம்ம வந்து அந்த குழந்தை சுபாவத்தை நம்ம எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்தோம், எத்தனை நாளா வந்து நம்ம வந்து நம்மளுக்கு செய்த எல்லா தீமைகளையும் மறந்தோம். நமக்கு யாரோ ஒரு வார்த்தை ஷார்ப்பா குத்திருப்பாங்க, அந்த வார்த்தை பேசும் போது ஐயோ 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசுனாங்க பிரதர் சொல்லுவோம் இல்லைங்களா? சிலிடமன் வரல உலகத்துல. அப்போ அந்த விஷயம் நம்ம மறந்துட்டோமா? அப்ப பார்க்கும் போது அதான் சொல்றாரு, அங்க வந்து மரணத்தை பத்தி பேசும்போது அவங்களுக்கு என்ன வேற மறைஞ்சு. ஆனா இப்ப கூட நம்ம மரணத்தை குறித்து கர்த்தராக பாத்துட்டு போகும்போது நம்மளுக்குள்ள இந்த சிந்தை நமக்கு தெரியாம தான் ஒழிஞ்சிருக்குதா? நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் தேடலாம். தேடும் போது கிடைச்சிடும், கண்டிப்பா கிடைச்சிடும். நம்ம பார்க்கும் போது அந்த ஒரு கேரக்டர் வெளியே வந்துச்சுன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா நம்ம பூர்ணமாகாம தேவன் எடுக்க மாட்டார். அதனால பார்க்கும் போது ஒவ்வொரு கேரக்டர்ஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது நம்மளோட என்ன குறை இருக்குது அந்த குழந்தை வந்து ஃப்ரீயா பேசும் பழக்கம் போயிட்டு. அதே மாதிரி நம்ம எவ்வளவு பேர்ட்ட ஃப்ரீயா பழகிருக்கோம், ரொம்ப அருமையா நம்ம வந்துட்டு எல்லாம் கவலத்தை வச்சுட்டு ஃப்ரீயா பழகிருக்கோம். ஏன்னா நம்மளோட இருதயம் வந்து ரொம்ப 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 அருமையான இருதயம் இல்லைங்களா? நம்ம இருதயம் இருக்கு பாருங்க எவ்வளவு அருமையான இருதயம் இல்லைங்களா? இதை பத்தி பைபிள்ல பேசுறாரு இதே மேல 17:9 அந்த இருதய பத்தி ஒரு வார்த்தை சொல்றாரு. நீங்க ரொம்ப டைம் படிச்சிருப்பீங்க, இது கவுனிங்க எருமையா 17:9
படிங்க.
எல்லாவற்றிலும் பார்க்கலாம் இருதயமே மகா கேடுள்ளது. இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க, கேஜேவில என்ன படிச்சு பாருங்க இல்லீங்களா? ரெண்டுமே இங்கிலீஷ்ல இல்லீங்களா? ரெண்டுமே ஒரு அருமையான வார்த்தை வரும் இங்கிலீஷ்ல பாருங்க. ஜெரேமியா 17:9. இல்ல இன்னொரு வார்த்தை கரெக்டான வார்த்தை வரும் பாருங்க 17:9. என்ன வேலை படிங்க அது புரிஞ்சுக்கோ அந்த வார்த்தை ஒரு வார்த்தை வரணும் சரி கேஜல் நிதானமா ஒரு டைம் வாசிங் பண்ணலாம் உள்ள அந்த இதயத்துல இருக்கிறது எல்லாமே ரத்தம் 4 ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா 5 ஹோல்ஸ் அந்த ரத்தம் நிறைஞ்சு இருக்குது இல்லீங்களா ஆனா என்ன இருக்குன்னு சொல்ல பாத்தீங்கன்னா துர்மார்க்கத்துல ரொம்ப கம்ப்ளீட் கரெக்ட்ல இருக்குதா ஃபுல்லா அவ்வளவு விஷயமா இருக்குது ரொம்ப இருக்குது அதை சொல்றீங்க தமிழ் எப்படி சொல்லு பாத்தீங்கன்னா இது மகா என்னங்களா கேடு உள்ளது இந்த இருதயம் குழந்தை மாதிரி மாத்தினா முடியுங்களா முடியுங்களா அதான் பாக்குறோம் கரெக்டா கேட்கணும் கரெக்டா உணர்ந்து கேட்டனா குழந்தை மாதிரி மாத்த முடியும் குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க சில பேர் பைபிள்ல பாக்கணும் ரொம்ப அருமையா குழந்தை மாதிரி ஆட்டி ஓட்ட ஓடி முடிச்சிட்டாங்க முடியாதனால நம்ம எதுவும் கூப்பிடல அவ பார்க்கும் போது இந்த ஒரு கேடு இல்ல இருதயம் பார்க்கும்போது நம்மளுடைய இருதயத்துல வந்து அநேக பொல்லாப்பு இருக்குதுங்க அந்த பொல்லாப்ப வந்து டெய்லி நம்ம எஸ்கேப் வர வைக்கலாம் ஃபுல்லா அந்த நான் என்றது சுய என்றது பெருமை என்றது அநேக விஷயம் இருக்குது அத வர வைக்கணும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்தா போதும் குழந்தை மாதிரி ஆயிட்டா போதும் என்னங்களா அந்த குழந்தை மாதிரி நிதானமா போக 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 எல்லா விஷயம் கத்துக்கும் போது ஒவ்வொரு நாளும் சிந்தையில ஜபத்துல என்னதான் வைக்கணும் பாத்தீங்கன்னா அப்பா உங்க சித்தம் நான் செய்யணும் முதல் ஜபம் பண்ணிருக்கேன் ரெண்டாவது வந்து நீங்க என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்கன்னா அந்த மறு நாள் நம்ம நினைவு கூறும் போதுக்கு முன்னாடி நான் அந்த நாளுக்குள்ள ஒரு குழந்தை போல குணத்தை நான் வளர்த்து காமிச்சிட்டேன் அடுத்த ஒரு வருஷம் போது இன்னும் கொஞ்சம் குழந்தை மாதிரி இந்த இதில் இருக்கிற எல்லா ஆளுக்கும் நிதானமா அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவீங்க அந்த குழந்தை போல சுபாவத்தை வளர்த்துனே வரும்போது நம்ம ஓட்ட ஓடும் போது கரெக்டா முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிந்தை எப்பவுமே இருக்கணும் அப்பா நான் தைரிய ஜீவன் சித்தத்தை நிறுவனம் பண்ணேன் ரெண்டாவது நான் குழந்தை குணத்தை நான் வளர்த்துக்கணும் மூணாவது அங்க என்ன சொல்ற அப்போஸ்தலர் கத்ரா கேசுபுசன் பாத்தீங்கன்னா மூணாவது மனதை சொல்லும் போது அங்க யாக்கோபு யோவான் என்ன சொல்றாங்க எங்களுக்கு சீட் கொடுங்க அவ மூணாவது என்ன வார்த்தை வச்சார் அப்படி பார்க்கும்போது வசனம் நம்ம பார்க்கலாம் அங்க என்ன சொல்றாருன்னா வசனம் மத்தேயு 20:27 வசனம் அப்ப வேலைக்காரன் நான் ஆசைப்பட்டா போனோம் இது என்ன பார்க்கும்போது எப்பயுமே எல்லாருக்குமே எல்லா ஃபீல்டும் பாத்தீங்கன்னா நான் செய்த வேலை பல பேருக்கு தெரியணும் நான் செய்த வேலை யாருன்னா என்ன புகழ்த்தணும் நான் கொஞ்சம் முன்ன போய் எல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க ஆனா யாருன்னா பின்னாடி வேலை செய்ய ஆசைப்படுவாங்களா கண்டிப்பா ஆசைப்பட மாட்டாங்க ஏன்னா பின்னாடி இருந்து வேலை செய்ய ஆசைப்படும் போது எல்லாரும் இவனுக்கு எதுவும் மதிக்க மாட்டாங்களே என்னங்களா அந்த எண்ணம் வரும் ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா உங்களுக்குள்ள நீங்க பெரிய ஆசைப்படுறீங்களா கண்டிப்பா பார்க்க முடியாது என்னங்களா அது இப்ப நம்ம வாழ்ற காலம் வந்து நம்ம பெரியாள் ஆகிறதுக்காக தேவன் கூப்பிட்டு மாட்டார் கூப்பிடுவோம் இல்ல அப்போ இது டைம் அதல்ல ஆனா பெரியாளன்னு ஆசைப்பட்டோன்னு சொன்னா அதை தேவன் செய்வார் இந்த நெத் பார்த்தோம் படத்துல நம்ம நெத் பார்த்தோம் அவ்வளவு பெரிய உயர்ந்த தேவனுடைய சொரூபத்தில இருந்த அந்த கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து அவர் லாஸ்ட் பிளேஸ்க்கு என்னங்களா கம்ப்ளீட்டா அடிமை ரூபத்தை எடுத்து தன்னை வெறுமையாக்கி தன்னை தாழ்த்திட்டா அந்த நிலைமைக்கு வரும்போது தான் தேவன் பண்றாங்களா எல்லாவற்றிலும் மேலாக வச்சுட்டாங்க சார் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த நேரத்தில் நம்ம பல இடத்துல வேலைக்கு வைக்கலாம் பல சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம் தேவன் பல விதமான ஊழியர்களை செய்ய வச்சிடலாம் பல இடத்துல கிளாஸ் பேச வச்சிடலாம் பல இடத்துல தியாகம் பண்ண வச்சிடலாம் ஆனாலும் எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அவரு ஜஸ்ட் சர்வெண்ட்ன்ற எண்ணம் மாற்றம் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் சொல்ற பாருங்க லூக்கால சொல்றாரு பட்சா போய் நம்ம பணிவிடை செய்கிறவன் பணிவிடர் பணிவிடை செய்கிறவன் பெரியாளா இல்ல பந்தியில அவர்களுக்கு பெரியாளா கேக்குறாரு அப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பந்தியில இருக்கிற ஆளுங்க யாருங்க பெரியாளு பந்தி இருக்கிறவன் அல்லவா பணிவிட செய்கிறவன் ஏன்னா சிறியவன். அப்போ இந்த வார்த்தை சொல்லிட்டு தான் அவர் எழுந்தார். எங்கேனா புரியுதுங்களா? இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அப்பதான் என்ன பண்றாரு, அந்த பாத்திரத்தை எடுத்து என்ன பண்றாரு, அந்த வேலை செய்து காட்டுறாரு. எப்படி அந்த வேலை செய்யணும் சொல்லி. அதனால பார்க்கும்போது இந்த பணிவிட செய்கிற அந்த வேலை செய்கிறவர்கள் சின்னவங்கன்னு சொல்லும் போது ஏன் காட்டுறாருன்னா, இந்த பூமியில நம்ம என்ன யார் ஆகி காட்டணும் பாத்தீங்கன்னா, லாஸ்ட் பர்சன் ஆகி காட்டணுங்களா, கடைசி மனுஷனாக காட்டணும். அப்படின்னா எல்லாத்தையும் காட்டலாம், சின்ன ஆளுன்னு காட்டணும். எப்படி காட்ட முடியும்? ஒரே விஷயம் என்னங்களா, அது வசனம் வாசிக்கலாம். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு மத்தேயும் சரி, மார்க் 10:18 மார்க் 10:18 இந்த ஒரு சிந்தனை இருந்தா போதும், நம்ம எப்பவுமே நம்ம சிந்தனை நினைக்கலாம் தெரியுங்களா. ஏன்னா கிறிஸ்துக்கு என்ன சிந்தனை பாத்தீங்கன்னா, நல்லவர் சொல்லும் போது அவர் நல்லவர் சொல்லி ஏத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி 7:26 படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் பாவிகளில் என்னங்களா விலகினவர், பரிசுத்தரும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் இருக்காரு, அவரை போய் நல்லவரே சொல்லும் போது அவர் ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கலன்னு பாத்தீங்கன்னா, அவரை கொஞ்சம் சின்னூரா பார்த்தார், ரொம்ப சின்ன ஆளா பார்த்தார். யார் முன்னாடி? அந்த தேவன் முன்னாடி. நான் ஒண்ணுமே இல்லைன்னு அவரை வச்சுட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நல்லதுன்னு சொல்ற என்ன பத்தி, என்ன நல்லது நீ அதை பார்த்த, எதனால நல்லது நீ பாத்திருந்தா, நீ யாரு தேங்க்ஸ் சொல்ல, யாரு நன்றி சொல்லு சொன்னா, அந்த பரலோகத்துல தேவன் சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு உரிமைக்காரன் அவர் மட்டும் தான். ஏன்னா நீ நல்லதுன்னு எது பாக்குறியோ அது ஜோலிகளின் பிதாவாகிய தேவனத்தில இருந்து இறங்கி வந்திருக்குது. அப்ப நல்லது என்ன எதனா பாத்துறீனா, அது காரணம், மூல காரணம் தேவன் தான். அப்ப அது சொன்னதுனால அவர் என்ன காட்டுறா, கம்ப்ளீட் சின்னதா மாட்டாரு. எவ்வளவு சின்னதா மாத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடிமை வேலை செய்யற மாதிரி போய் காலகட்டத்தில் இருக்காங்க. அப்ப இந்த எண்ணம் வந்து எப்பயுமே நம்மள வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அருமையான நமக்கு என்ன இருக்கணும், மற்றவர்களை காட்டிலாம் நான் உயர்ந்தவன் அல்ல. என்ன காட்டில சுத்தி இருக்கிற அத்தினி பெருமை, என்ன காட்டுல சிறந்தவன் தான். என்கிட்ட அநேக கெட்டது மட்டும் தான் இருக்குது, ஆனா என் சகோதரி சகோதரன் பெருசு நல்லது இருக்கு. அதனால எப்பயுமே அவன்தான் பெரியவன், அப்பவும் சின்ன ஆள் தான். ரொம்ப ஒண்ணுமே இல்லை நானு என்னங்களா, சோ தவிதெல்லாம் அருமையா பேசுவான், நான் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லைன்னு. சோ ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் சொல்றா இல்லைங்களா. உங்களுக்கு கற்பித்தவைகள் எல்லாமே நீங்க செய்து முடிச்ச பின்பு நீங்க என்ன செய்யணும் பாருங்க, என்ன சொல்லிருக்காரு, நீங்க கற்பித்தவைகள் எல்லாமே செய்து முடிச்ச பின்பு நீங்க அந்த வார்த்தை சொல்லணும். செய்து முடிச்ச பின்பு, செய்து முடிக்கலனா, செய்து முடிச்ச பின்பையே அந்த வார்த்தை சொல்லும் போது, செய்து முடிக்காம எப்படி அந்த வார்த்தை சொல்ல முடியும்? அப்ப எவ்வளவு செய்து முடிக்காது இருப்போம், செய்து முடிச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க அற்புரோஜன உங்களுக்காரு சொல்லுமா, ஆனா செய்து முடிக்காம இருக்க நம்ம என்ன வார்த்தை சொல்ல முடியும்? மண்ணும் தூசிதான் சொல்ல முடியும், கரெக்டுங்களா. அப்போ என்ன நாங்க அவனை பாத்தீங்கன்னா, மற்றவரை காட்ட நான் பெரியவன் என்ற எண்ணம் இல்லாம என்னை காட்டிலும் மற்றவர் பெரியவன் யோசிக்கணும். அதுதான் பிலிப்பியர் 2 பாத்தீங்கன்னா, நம்ம நேற்று பேசின வாசனத்தை பிலிப்பியர் 2:4 அடுத்து இந்த வாசனம் மிக முக்கியமான விஷயம். அப்போ டே டு டே லைஃப்ல வந்து பார்க்கும் போது கிறிஸ்ட்ல வந்து கிறிஸ்துடைய அந்த அதே கிறிஸ்ட் எடுத்த அதே ஸ்தானத்தை நம்ம எடுத்திருக்கோம். அப்ப கிரைஸ்ட் முடிச்சு செய்து காமிச்சிட்டு போன இந்த பஸ்கா அப்படின்னா, அந்த புதிய உடம்புக்கையை குறிக்கிற விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துல போய் அந்த பாத்திரத்து மேல நம்ம கை போடுறோம், அந்த அப்பத்துல கை போடுறோம். அவரு கை போடணும்னு சொன்னா முதல்ல நமக்கு என்ன தாழ்ச்சி இருக்கணும் பாத்தீங்கன்னா, எவ்வளவு கிளாஸ் கேட்டும் அது முக்கியமா இருக்காது, ஆனா அது என்ன நம்ம உள்ள பலன் வந்துருக்கணும் பாத்தீங்கன்னா, முதல் நான் என் சித்தம் இந்த வருஷம் முழுவதுமே நான் செய்தனா, இல்ல உங்க சித்தம் நான் செய்தனா சொல்லி உட்காந்து யோசிக்க வேண்டியதா இருக்கும். அது அன்னைக்கு யோசிக்கிறத காட்டிலும் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு யோசிக்கிறத காட்டிலும் டெய்லி யோசிச்சேன்னு சொன்னா, நம்மளுக்கு அன்னைக்கு அன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு கரெக்டா அங்க யோசிக்கும் போது அது கரெக்டா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்ஃபில் பண்ண தெரியாது. அடுத்து நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அந்த தேவனுடைய வசனத்தை கேட்டு நான் சிறு பிள்ளை போல குணத்தை வளர்த்துட்டு நான் இந்த வருஷம் முழுவதுமே நான் வளர்ந்துருக்கேனா. ஏன் எதுக்கு வருஷம் வருஷம் கிரேஸ் கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, வளருவாங்க, நாளைக்கு வளருவாங்க, நாளைக்கு வளருவாங்கன்ற அந்த கிரேஸ் கொடுக்கறதுனால. அப்போ ஒருவேளை நான் வளர்ந்துட்டானு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, பிரதர் நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், பிரதர் ரொம்ப வளர்ந்துருக்காருன்னு நம்ம கிரேஸ் பண்ணனா, அவர் குழந்தை மாதிரி ஆயிருந்தா தான் வளர்ந்தார் அர்த்தம். உலகத்துல வந்துருக்குன்னா ஒரு ஹைட் பைட் ஹைட் எல்லாம் வந்துருக்கும், இங்க வந்து குழந்தை மாதிரி அழிந்தார் தான் அவர் வளர்ந்த மாதிரி அர்த்தம். அந்த குழந்தையுடைய கேரக்டர் அவர்கிட்ட பார்க்கும் போது தான் அவர் வளர்ந்த மாதிரி அர்த்தம். அதனால கிரைஸ்ட் கிட்ட போகும்போது அவரை வச்சு பார்க்கணும் வளர்க்கணும் தெரியும். அப்ப தேவன்கிட்ட கிரேஸ் கேட்டு மீண்டும் குழந்தை போல அவருக்கு கிருபை கொடுக்கும். அதைதான் மூணாவது தரம் சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கல, அந்த அதிகாரத்தை கேட்டாங்க. அப்ப சொல்றாரு நீங்க வேலைக்காரன் ஃபர்ஸ்ட். அப்போ இந்த வருஷம் முழுவதுமே நான் கரெக்டா வேலைக்காரனா இருந்தேனா, நான் இன்னொருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தேனா, இன்னொருத்தர் என்ன கட்டல மேல நினைச்சேனா, இல்ல நானே வந்து என்ன பத்தி யோசனை பண்ணீங்கன்னு என்னவே நான் இமேஜ் பண்ணி நினைட்டு அவ்வளவு நல்லது இருக்குது, இல்ல இன்னொருத்தர் மனுஷன் வச்சு இமேஜ் பண்ணி நான் இவ்வளவு நல்லதா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுன்னா பார்க்கும்போது இல்ல நான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னையாதான் நான் செய்யறதுலாம் நீதியா பாத்திருக்கேன், இன்னொருத்தர் செய்யறதுலாம் அநீதியா பாத்திருக்கேன் என்ற எண்ணத்தோட நம்ம எடுத்தேன்னா அதுவும் கரெக்ஷன் பண்ணிடலாம். சோ பாக்கும்போது இந்த வருஷம் முழுதுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு தெரியாம நான் வேலைக்காரன் எல்லாமே எனக்குள்ள சொல்லிட்டு சுயம் வந்துச்சு யோசிச்சு அதை புரிஞ்சு ஒருவேளை உணர்ந்து நான் போயிட்டு அந்த கிருபாசனத்துல போனேன்னு சொன்னா தேவன் இது மூணுக்கு கிரேஸ் தரார். என்னங்களா இது மூணுக்கு தேவன் கிரேஸ் தர என்ன பாத்தீங்கன்னா, நம்ம சொந்த சித்தம் சேர்ந்திருந்தாலும், அடுத்து முக்கியமாக அந்த குழந்தையோட மனசு வளர்த்துக்காத இருந்தாலும், ஒருவேளை நம்ம வந்து நம்முடைய சிந்த சித்தத்தை யோசிச்சு நான்ன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தாலும், தேவோட மிகுந்த கிருபை எதிர்பார்த்து இல்ல இதுவரை நான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரியல எவ்வளவு புளிப்பு எனக்கு இருந்துச்சே தெரியாது எனக்கு கிரேஸ் கொடுங்க சமூகத்துல போகும்போது அவர் மீண்டும் கிருபை கொடுக்கிறார். எதை நிமித்தம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான வார்த்தை பைபிள் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். இது வந்து ஒருவேளை இந்த பாடத்தை வந்து சோதனை எடுத்திருக்கலாம், அருண் எடுத்திருப்பாங்க இந்த பாடத்தை, ஏன்னா பெங்களூர் வந்து அவர் எடுத்தார் இந்த பாடத்தை, அந்த துணிகரமான சில விஷயத்தை செய்யற விஷயம் கேட்டிருக்கீங்களா எங்க இடத்துல, அவர் அந்த பாடத்தை வந்து எடுத்தார் ஆச்சு அங்க. ஆனா அதோட கூட சில இன்னொரு பாயிண்ட்ஸ் நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல பேசுறேன், அது ஒரு அஞ்சு நிமிஷம் மாட்டேன் ரெண்டு மாதத்துல தேவன் என்ன மாதிரி தேவன் நான் பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். நீங்க பாருங்க யாத்ராகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் எடுத்துக்கலாம். முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து வாசம்.
ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர்.
அக்கிரமம் அடுத்து மீறுதல் அப்புறம் பாவம். இது அக்கிரமம் என்ன, மீறுதல் என்ன, பாவம் என்ன? அக்கிரமம் என்ன என்ன, மீறுதல் என்ன என்ன, பாவம் என்ன? இந்த மூணு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா பேசுவோம், அது ஒரு பாடம் நம்ம பார்க்கலாம். சார் அக்கிரமம் என்னங்களான்னு பார்க்கும்போது, இந்த பாவம் என்னன்னு பார்க்கும்போது, அப்புறம் அந்த மீறுதல் மீதம் வாசிங்க அக்கிரமும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறோம். இது தலைக்கெல்லாம் இப்ப நம்ம பாருங்க நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 51 அதிகாரம் எடுத்துக்கோங்க, அதே தாவீது பேசுறாரு பாருங்க இதே வசனத்தை வச்சு. சங்கீதம் 51 அதிகாரம் 1 முதல் சில வசனத்தை வாசிக்க. உன் கிரியைப்படி எனக்கு இறங்க ஆண்டவரேன் கேட்கிறேன். இந்த மனசு அவங்களுக்கு வந்துட்டோம் இந்த பாடத்தை படிக்கும் வாசிங்க. என் மீறுதல் நீங்கும்படி என்னை சுத்திகரியும், பாத்தீங்களா? அப்போ இந்த வார்த்தை மூணு வார்த்தை வருது என்னன்னா, பாவம் அக்கிரமம் மீறுதல். அப்ப பாவத்தை எடுத்து போடுங்க, அக்கிரமத்தை எடுத்து போடுங்க, அப்புறம் மீறுதல் எடுத்து போடுங்க, இதை மன்னிங்க கேக்குறாரு. இது என்னன்னு மூணு வார்த்தை சொல்றாரு. அப்ப இதெல்லாம் எங்க அப்ளை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாவம் எப்போ வந்துச்சுங்க, கட்டளை மீறும் போது பாவம் வந்துச்சு, கரெக்டுங்களா? அப்ப ஆதம் என்னைக்கு பாவம் பண்ணாரோ அன்னைக்கு உலகத்துல பாவம் பிரவேசித்தது. அதனால பார்க்கும்போது நாம் பிறந்த முதல் கொண்ட மேல தான் பாவிகள் தான். அப்ப இங்க முக்கியம் பாத்தீங்கன்னா, நம்முடைய பாவம் எப்ப கழுவப்படுது, முதல் நம்ம பாவம் எப்ப கழுவப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, எப்போ இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்றோமோ. அப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து நான் என்னென்ன பாவங்களை செய்தோமோ அது அத்தினி பாவமும் கழுவப்படுது முதல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, மீண்டும் அந்த வசனம் வாசிக்கலாம், 51:2 வாசிங்க. அப்போ தேவன்கிட்ட அந்த கிருபை பெற்றுக்கொள்ற ஒரு நேரம். ஆனா மூணாவது வார்த்தை மீறுதல் என்னங்களா, அது பாத்தீங்களா? என் பாவம் எப்பயுமே முன்னாடி நிக்குதுன்னு சொன்னா, இது துணிகரமான சில பாவங்கள் நம்ம செய்துடுறோம். சத்தியம் தெரிஞ்சு, சத்தியத்தை படிச்சு, சத்தியத்தை பேசி எல்லாம் தெரிஞ்சு கூட என்ன செய்யக்கூடாது, அதை போய் வேணும்னு செய்வோம் போயிட்டு. அது செய்யும் போது எந்த ஒரு யோசனை வராது, ஆனா அது செய்த பின்பு எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனால பார்க்கும்போது அந்த மீறுதல் நம்ம செய்யும் போது நமக்கு என்ன இல்ல, மன்னிப்பு நமக்கு இல்ல, கரெக்டுங்களா? துணிகரமா நம்ம செய்யும்போது என்ன பாவம் நம்மளுக்கு மன்னிப்பு இல்ல கரெக்டுங்களா, அதை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஆனா என்ன கிடைக்குது நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிருபை. நீங்க எதிரே தெரிய வந்து அதுல வசனம் வாசிங்க, எதுலனா அந்த யாத்திராகம் 34 படிச்சீங்க இல்லையா, 7 வசனம், அது மீண்டும் வசனம்.
தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர்.
அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் அப்படின்னா, முதலாவது ஆதாம்குள்ள பெரும்பதம் பாவம் பண்ணோம், அந்த பாவத்தை மன்னிச்சார். கான்சன்ட்ரேஷனுக்கு அப்புறம் தேவன் நம்மளுக்கு கிருபை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் சில பாவத்தை நம்ம அதுவும் மன்னிக்கிறார். ஆனால் துணிகரத்தை தேவன் மன்னிக்கிறார பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம், மன்னிச்சிடறாங்க என்னங்களா. இதுதான் நம்மளுடைய தேவன். எப்படி பார்க்கும் போது ஒரே காரணம், ஏசை 54 வீட்டு போய் படிச்சு பாருங்க, இத மூணையும் அவர்கள போட்டாரு யாரு மேல என்னங்களா, இத மூணையும் அவர்கள போட்டாரு, போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. வீட்டுல போய் படிக்கலாம், வீட்டுல படிச்சுக்கலாம். இந்த மூணு அக்கிரமத்தை பாவத்தை மீறுதலை அவர்கள போட்டார், அதை அவர் சுமந்துட்டாரு. அப்படின்னா துணிகரமா நம்ம பாவம் செஞ்சுட்டு போயிட்டு அங்க தொடலாமா? அப்போ இஷ்டம் போல அப்ப வருஷம் வருஷம் ஒரு பாவம் பண்ணினே போல ஆரம்பத்துல இருந்து துணிகரமா செஞ்சுட்டு நம்ம திரும்பி தொடுக்கலாமா? யா இந்த விஷயத்த அவர் சொல்றாரு ஒரே காரணம் பாத்தீங்கன்னா, அப்ப துணிகரமா பாவம் செய்து மன்னிப்பிருக்குன்னு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்கணு, அவ துணிகரம் செய்தா பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுக்குன்னு சொல்லி அப்படி நினைச்சுன்னு போயிடாதீங்க. இந்த விஷயம் பார்க்கும் போது துணிகரமாய் பாவம் செய்யும் நான் மன்னிக்கிறேன்ற ஒரு விஷயம் தெரியும்போது அவட்ட அந்த பாவம் என்ன பண்ணிட்டோம் என்னங்களா, அந்த மாதிரி செய்யற சில மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, திருந்திட்டோன்ற ஒரே என்னதான். ஏன்னா எசேக்கியல சொல்ற வசனத்தை ஒரு மனுஷன் சாவது எனக்கு பிடிக்காது அப்படின்னா, ஒருத்தரையும் தேவன் அழைக்கும் போது ரெண்டாம் வண்ணம் போனன்றது தேவனுடைய பிளானே அழைக்கல. அதனால பார்க்கும் போது ஒருவேளை லாஸ்ட் இயர்ல சில கேரக்டர் புது கேரக்டர் மக்கள் வந்துட்டு இருந்தா அதை அரெஸ்ட் பண்ணி போறதுக்கு தேவனுக்கு கிருபை செய்யட்டோம். ஏன்னு பார்க்கும் போது தேவன் கிருபை செய்தாருன்னு சொல்லி அந்த பாஸ்ஓவர் மெடிடேஷன்ல எல்லாம் முடிச்சுட்டு அந்த லார்ட் சஃபர்ல கரெக்டா அந்த டைம்ல போய் அந்த புது உடன்படிக்கை குறுகிற விஷயத்தை தெரிஞ்சு அப்பத்திலயும் அந்த பாத்திரத்துல கை போட்ட பின்பு அதுக்கப்புறம் கிருபை இருக்குதுன்னு சொல்லி போய் கண்டினியூஸா பாவம்னா பாருங்க வசனம் வாசிங்க. ரொம்ப அஞ்சாவது அதிகாரத்துல வசனம் இருக்கு இல்லைங்களா, பாருங்க கடைசி வசனம், ரொம்ப அஞ்சாவது அதிகாரம் கடைசி சொன்னா ஆறாவது அதிகாரம் முதல்ல வசனம். பாத்தீங்களா, இந்த ஒரு பாவம் வந்து நம்மள வந்து மாம்சத்துல இருக்கும்போது பாவத்துல நம்மள போட வைக்குது. ஆனா தேவனுடைய மிகுந்த கிருபை கிறிஸ்து மூலமா நமக்கு என்ன இருக்கும் கஷ்டமா இருக்குது, கிருபை கஷ்டமா இருக்குது. அதான் அட்வைஸ் பண்றாரு அப்போஸ்தலர் பவுல், பாவம் வந்து நம்மள கிரியே செய்து நம்ம பாவத்துல விடுதலை செய்ய முடியல, நம்ம வந்து மிஸ்டேக் பண்றோம் பலன் சொல்லிக்கணும். இந்த கிருபையை போய் டெய்லி கேட்டு இருக்கலாமா இயேசு கிறிஸ்துன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு பாத்தீங்கன்னா, கிருபை இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் வாசிங்க. அப்ப ரொம்ப பெருகி வரட்டும் எனக்கு நல்லா போனஸ் தராரு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு சொல்லி அப்படி பண்ண முடியாது என்று சொல்லுவோமா பாத்தீங்களா. அப்ப என்ன செய்யணும்ன்றது நம்ம பாக்குறோம்னா, இந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் அந்த ஒரு பண்டிகைக்கு அப்புறம் மைண்ட்ல என்ன வர வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த நெக்ஸ்ட் சொல்ற வசனம். ரொம்ப ஆராதிகரம் 1 முதல் அந்த 3 வசனங்கள்.
ஆவியால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே,
கூடாதே.
பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதையே எப்படி பிழைப்போம்?
மீண்டும் ரினியூவல் பண்ணிட்டு அந்த நாள்ல நான் என்ன விஷயத்துக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் அந்த விஷயத்தை விடாமல் அதே சிந்தையோடு என்ன பண்றேன்னா என்ன பரம வசனம் மீண்டும் வாசிக்கலாம் வசனத்தை,
பாவத்துக்கு மரித்த நாம் அதிலே எப்படி பிழைப்போம்?
மீண்டும் அதே மாம்ச சாயலா இஷ்டம் போல போன வருஷம் வந்த மாதிரி இப்படி வாழாமல் அந்த மாம்சத்தின் இச்சைகளுக்கெல்லாம் இறந்து அர்த்தவாசிங்க.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல்
பாத்தீங்களா. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்கிறோம், ஆனா ஒரு வார்த்தை இருக்கிறார் அவர் மரணத்துக்குள்ளாக. அப்போ கரெக்டா அந்த நாள்ல நம்ம நிக்கும் போது நம்ம என்னதான் சொல்லி வந்தோம், நம்ம மரணத்துக்குள்ளாக நானும் பங்கெடுக்கிறேன். அப்போ அங்க நிக்கும் போது நம்ம செய்ய பங்கெடுக்கல கரெக்டுங்களா, பங்கெடுக்காத இருக்கும் போது தேவனுடைய தீர்ப்பு என்ன தண்டனை மரணம் கதா இல்லைங்களா, கட்டளை மீறுவது பாவம் தண்ணி வரணும். ஆனா ஏன் கிரேஸ் குடுக்கிறாரு பாத்தீங்கன்னா, மீறுதலுக்கு மன்னிப்பு தேவன் தரன்னு சொல்றாரு, ஒரு பாவம் சாவரத்தை தேவன் குடிக்கலன்னு சொல்றாரு. லாஸ்ட் மூமெண்ட் வரைக்குமே யூதாஸ்க்கு விடலாங்க சாவரத்து, கடைசி மூமெண்ட் வரைக்குமே அந்த சேஞ்சஸ் ஆகுதா இவங்க ரிப்பென்ட் ஆகுறாங்கன்ற எண்ணம் கேட்ட விஷயத்தை கீழ்படுகிறாங்களா என்னதான் தேவன் பார்க்க வர அவசரம். ஒரு ரெண்டு மரணம் ரெண்டாம் மரணத்துக்கு போறதுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி தேவன் போகிற தேவன் நல்லவர். அதனால அந்த லாஸ்ட் மூமெண்ட் இந்த ஒரு பஸ்கா ஒரு பண்டிகையை இயேசு கிறிஸ்து மூலமா கொடுத்தது ஒரே காரணம் என்னன்னா, அழைப்புல வந்தோம் மிஸ்ஸஸ் ஆகக்கூடாது. அந்த அழைப்புக்குள்ள சத்தியம் கேட்டுங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் அவங்க அத்தனை பேருமே என்ன கூடாது பாத்தீங்கன்னா, அவங்க அந்த நோக்கம் முடியணும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதுல அந்த ஆசிரியர் கூடாது நீங்க பார்க்கும்போது அந்த பாவநிவாரணம் எடுக்கும்போது அந்த ரெண்டு ஆட்டு கடல் இல்லைங்களா, அது ரிக்வெஸ்ட் சீடி போடுறாங்களே என்ன சீட்டிங். தேவன் நிர்ணயம் பண்றதுல அதெல்லாமே தேவன் எல்லாருக்கும் ஈக்குவல் சத்தியம் குத்துடுறாரு. இவர் அங்க போனோம் இவர் எங்க போனோம் சொல்லி தேவன் பண்றதுல அது அது நம்ம பண்ணிக்கிற மிஸ்டேக்ஸ் பாக்குறோம். அதனால அங்க வந்து நம்ம தேவன்கிட்ட மிகப்பெரிய கிருபை வாங்கி ஒரு திரிய ஒரு புதிய உடன்படிக்கைகள் நம்ம திரிய வந்து மீண்டா வந்து இயேசு கிறிஸ்து மூலமா கிருபை கேட்டு நம்ம உள்ள போகும்போது சொல்றாங்க மீண்டும் அதே ஸ்டெப்ஸ் செய்ய போகாம ஒரு புதிய மனுஷனா திரியும் உள்ள போயிட்டு பாருங்க கிறிஸ்துவின் மனத்துல வாசிங்க அது அப்போ மீண்டும் நம்மளுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பாத்தீங்கன்னா எப்படி கான்சன்ட்ரேஷன் அடக்க மாட்டேன் பாத்தீங்களா. திரியன் தேவன் வந்துட்டு கான்சன்ட்ரேஷனுக்கு அப்புறம் திரிய புது உயிர் வந்துருக்கும் எதுக்கு சரீரத்துக்கு சத்தியத்துக்கு நம்மள உயிர் வர வச்சிருவோம் கரெக்டுங்களா. அந்த உயிரை வர வச்சு தெரியும் சரீரத்துக்கிட்டே சேர்ந்து போயிட்டு இருப்போம் ஆனா புது ஸ்டிக்கு சேர்ந்துருக்க மாட்டோம். அதனால மீண்டும் அந்த கான்சன்ட்ரேஷன் முறவிய எப்படி நிலை பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா அந்த நாள் நம்ம வந்து அப்பத்துல கைவிடப்படும் போது மீண்டும் நம்ம சரீரத்தை என்ன பண்ணலாம் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம போகலாம். அதனால பார்க்கும்போது அதுக்கப்புறம் சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த பின்பு சரீரத்தை வந்து யாரோ ஒரு பெரிய கோலத்துக்கு அடிக்கிறாங்க டப்பு டப்பு அடிக்கிறாங்க அதுக்கு வழி வருமா. செத்து போன அவர் சரீரம் இருக்குது அவர் பெரிய கோலை போட்டு நல்லா அடிக்கிறாங்க அது மேல அதுக்கு வழி வருமா. சரீரத்தை பார்த்து ஒரு மாலை போட்டு நல்லா பேண்ட் அடிக்கிறாங்க அதுக்கு சந்தோஷம் ஐயோ ஒரு மாலை போட்டாங்க பாருங்க சொல்லுமா சொல்லுமா. அது சரீரத்தை பார்த்து அப்படி துப்புறாங்க முகத்து மேல அதுக்கு பத்தியா நான் துப்பிட்டாங்க பத்தியான்னு சொல்லுமா அப்படி இருங்கன்றாங்களா. அப்படி நான் செத்து போன சரீரத்துக்கு என்ன நினைச்சா அது உணர்வு இல்லாம இருக்கிறது போல புது சிருஷ்டியா நீங்க என்ன பண்ணுங்க இந்த வரப்போற காலத்துல அந்த மாதிரி இருக்கணும் என்னங்களா. அப்ப சரீரத்தை சாவடிக்காம இருக்கிறதுனாலதான் தேவன் நமக்கு கிரேஸ்த்தை கொடுக்குறாரு. ஆனாலும் இந்த கிரேஸ்ல போயிட்டே இருக்கும். ஆனா கேட்டவங்க என்ன பண்ணல கிரியேட் பண்ணல யார் அப்போஸ்தலர் இருந்த அந்த காலத்துல அந்த மூன்று வருஷத்துல என்ன சொன்னாலும் அதை கேட்கலாங்க சீடன் கரெக்டா. அதுக்கப்புறம் முடிச்சுட்டாங்க பாக்குறோம். ஆனா ஏன் எழுதி வச்சாரு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் சத்தியம் கேட்பாங்க ஆனா கரெக்டா ஒரு கூட்டம் மாற்றம் இதை செய்து முடிச்சிருவாங்க. அது யாரு பார்த்தா திருசபை. அந்த திருசபை வகுப்பாரு இங்க இருக்கலாம் அவங்களுக்கு ரீச் ஆயிட்டு இருக்கும். அது ரீச் ஆகும் போது அவங்க கண்டிப்பா யார் செய்யலாம் யாரு செய்தாலும் ஆனா இவங்க செய்து முடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கெட்ச வாய்ப்பு இவங்க முழு இருதயத்தோட ஓப்பன் நாட்டோட கேட்டிருப்பாங்க. ஆனாலும் ஒருவேளை இந்த விஷயத்த சரியா கேட்காம உணராம ஒருவேளை செய்துட்டு இஷ்டம் போல வாழ்றவங்களை தெரியுமே தேவன் சும்மா விட்டுருக்க மாட்டாரு. பைனலா அவ்வளவு கிரேஸ் கொடுத்து ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா. நீங்க சகரி அஞ்சாவது காலத்துல படிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு திருவசனம் உங்களுக்கு தெரியும் நீங்க கேட்டிருப்பீங்க ஒருவேளை. அந்த இது ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்திரீ உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பாங்க தெரியுங்களா படிச்சிருப்பீங்க நினைக்கிறீங்க. அந்த ரெண்டு ஸ்திரீ எடுத்துட்டு போவாங்க எங்க கொண்டு போறோம் சீனார் தேசத்துக்கு கொண்டு போவாங்க. இது திருவசனம் ஆச்சு இது ஒரு அஞ்சாவது காலத்துல அந்த பாவத்துடைய அளவு பாவத்துடைய அளவு கம்ப்ளீட் நிலவரும் போது சுதங்கப்பட்ட அழிச்சார் தேவன். அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பாவத்துக்கு ஒரு அளவு இருக்கு. அந்த பாவம் நிலவரும் போது வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது என்ன தேவன் செய்வார் பாத்தீங்கன்னா என்ன வசனத்தை கேட்டமோ அதுக்கு தான் தீர்ப்பு வந்துடும். வசனம் வாசிக்கலாம் கடைசி வசனம் வாசிச்சு முடிக்கலாம் நீதிபதிகள் 14:13 வசனம் வாசிக்கலாம். சரி 13:13 அந்த மாதிரி நாசம் அடைவார்கள் சில பேர்கள் சரியா புரியாம செய்யும் போது. அதான் போல் சொல்றாரு இதே நீங்க புசிக்கும் போது இதை ஆசரிக்கும் போது தன்னைத்தான் பண்ணுங்க பரிசோதித்து இந்த விஷயத்தை நீங்க செய்ய சொல்றாரு. சோ விஷயத்தை கவனிச்சு நம்ம பண்ண பாக்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க வசனத்துக்குள்ள
வாசிங்க
இதுதான் கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்பட்டு அதை நான் உண்மையா நான் நடுக்கணும்ன்ற ஆசைப்படுறவங்க வில்ஃபுல்லா செய்ய ஆசைப்படுறவங்களுக்கு அங்க பலன் அடிப்பாங்க. என்ன பலன் அடிவாங்க பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் கிறிஸ்துவுடைய மனத்துல அங்க பங்கானதுனால முதல் பலனாக அங்க பங்காக போயிட்டாங்க செஞ்சுருவோம் பார்க்கணும். அதனால எல்லாருக்கும் ஈக்குவலா சத்தியம் தேவன் கொடுக்குறாரு. அதனால கேட்ட எல்லாருமே வந்து சத்தியத்தினுடைய இயேசுடைய சபையாவணுன்றது நோக்கம் தான். ஆனா எப்படி அவங்க கேட்கும் போதெல்லாம் அவங்களுடைய இதயம் அவங்க சிந்தையில வேற பக்கம் இருந்ததோ நம்ம கூட கேட்கும் போதெல்லாம் சிந்தை இதில் வேற பக்கம் இருக்கக்கூடாது. அந்த நாட்கள் வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஜீரோ இருக்கூடாது. நாலு நாள் தூரம் தினந்தோறும் பஸ்காவுடைய பண்டிகை நம்ம செய்யலாம். அது செய்துகிட்டு நம்மளுக்குள்ள மிக முக்கியமான கேரக்டர் நான், அந்த சுயநலம் என்ற எல்லா எண்ணத்தையும் எடுத்து போட்டு, எல்லா புளிப்பு சர்ச் பண்ணிட்டு பார்த்துட்டு எடுத்து போட்டு, அங்க இருக்கக்கூடிய தேவன் சித்தம் குழந்தை போலாகிற விஷயம், அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இன்னொருத்தருக்கு வேலைக்காரன், தன்னை காட்டில இன்னொருத்தர் உத்தமர் என்று எண்ணக்கூடிய ஒரு குணம் நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம மீண்டும் கிருபை பெற்ற தேவன் நம்ம போயிட்டு வாழலாம், அந்த ஒரு பண்டிகை நம்ம ஆசிரியக்கிடும். அதனால பார்க்கும்போது தேவன் வந்து இந்த ஒரு பாடத்தை வந்து உங்களுக்கு அருமையாக தேவன் நம்மளுக்கு கத்து கொடுத்திருக்காரு. இதை கத்துக்கிற நம்ம வந்து அசால்ட் விட்டாதபடிக்கு அது தினந்தோறும் நம்ம ஆராய்ந்து பார்த்து வரப்போற நாட்கள்ல நம்ம அந்த பண்டிகை ஆசிரியக்கும்படி, மற்றும் இன்னும் எல்லா சுவரசர்களும் நம்ம ஜபத்துல நம்ம கிருபை கேட்டு இந்த ஒரு பாடத்தை நம்ம முடிக்கலாம். தேவன் நம்மளுக்கு உதவி செய்யட்டும் அந்த இடத்துல பங்கு பெறும்படி. சோ தேவன் இவ்வளவு நாளா நேற்று இன்னைக்கு உங்க மதத்துல கொண்டு வந்து அவருடைய வார்த்தை பேச வச்ச பிதாவை தேவனுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலம் நன்றி சொல்லிக்கொண்டு, வாய்ப்பு கொடுத்த மூத்த சகோதரர்களுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த பாடத்தை முடிக்கிறேன்.